கிறிஸ்திய சூக்கள் மிகவும் அன்பா அழைக்கப்பட்டிருக்கிறதான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துகளோடு கூட இன்றைய ஒரு நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கலாம். இன்னைக்கு நாம் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு தலைப்பு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. நாம் ஒரு தேவனிடத்தில் மிகப்பெரிய கிருபை பெற்று இரக்கம் பெற்று அவருடைய பந்தியிலே பங்கெடுத்தோம். ஸோ அந்த நாள் நமக்கு தெரியும், நம்முடைய கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூர்ந்த நாள். ஸோ அந்த நாளுக்கு பிற்பாடு இன்றைக்கு நாம் அதை கணக்கில் எடுத்தோம்னா இன்னைக்கு அவருடைய என்ன நாள் அப்படின்னா அவருடைய உயிர்த்தெழுந்த நாள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் விசேஷத்தை குறித்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து கூட நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இதற்கு நாம் ஆதாரமாக எடுத்திருக்கிற வசன பகுதி பிலிப்பியர் 3 அதிகாரம் 10 மற்றும் 11 வசனம்.
இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தவரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டே குப்பையுமாக எண்ணுகிறேன்.
சோ இங்க அப்போஸ்தல் பவுல் அவங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியற்கு நான் என்னென்னலாம் விட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க இந்த வசன பகுதியில் அவர் சொல்றாரு. இப்ப நம்ம இந்த வசனத்தை கூட நம்ம கொஞ்சம் ஆழமா கவனிச்சோம்னா, இப்படி நான் அவரையும், இப்போ முதல்ல வந்து அவரை அறிந்து கொள்ள அவர் வந்து முயற்சி எடுக்கிறார். அப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கூட அறிந்து கொள்ளணும் அவர் ஆவல் கொள்றார். அது மாத்திரமல்ல, அப்படி அறிவதற்காக கூடவே இன்னும் என்ன செய்யறாருனா அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை கூட அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அவர் சொல்றாரு நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக அவர் என்ன செய்யறார் அப்படின்னா அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகிறார்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆகும் பொழுது என்ன நம்ம அவர் கிடைக்கிறது அவர் உணர்றாருன்னா, எப்படியாவது நான் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுவதற்கு நான் தகுதி ஆகணும். ஸோ இதை கூட சொல்லிட்டு இதற்காகத்தான் நான் எல்லாத்தையும் நஷ்டமா விட்டுருக்கேன், குப்பையமா எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி கூட இங்க அப்போஸ்தல் பவுல் அவங்க சொல்றாரு. அப்போ இங்க 4 விஷயம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, முதல்ல அவரை, இந்த ஒரு பாடம் கூட நம்முடைய சகோதரர் இங்க லாஸ்ட் இயர் கூட எடுத்திருக்காங்க, அதே பாடத்தை நம்ம கூட பகிர்ந்து கொடுக்கிறோம். இன்னும் நமக்கு சில தாட்ஸ் நமக்கு தியானம் பண்ணல வந்த பாயிண்ட்ஸ் கூட நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்றோம். ஏன்னா இந்த பாடம் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடமா கூட நாம பர்சனலா உணர்ந்தோம். ஸோ அதனால உங்கள் மத்தியில நாம இதை பகிர்ந்து கொடுக்கிறோம். ஸோ நீங்க கூட இதுக்கு நல்ல கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ஆழமான ரகசியம் உங்களுக்கு புரியும். ஸோ தேவன் நம்மளை எப்படி நடத்திட்டு இருக்கிறான்னு கூட நாம இதில் கண்டுகொள்ளலாம்னு சொல்லி கூட நாம் விசுவாசிக்கிறோம். ஸோ அப்ப நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இப்போ இப்படி நான் அவரையும், அப்போ அவரை ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ள அவர் விரும்புகிறார், அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையை கூட அறிந்து கொள்ள விரும்புகிறார், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை கூட அறிந்து கொள்ள விரும்புகிறார். இதுக்காகத்தான் அவர் என்ன செய்யறாருமா, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகிறார்னு சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு முதல்ல அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அதை இங்கிலீஷ்ல சொன்னா த பவர் ஆஃப் ஹிஸ் ரிசரக்ஷன் அல்லது தட் ரிசரக்ஷன், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அல்லது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைன்னு சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவனை கொடுக்க அதிகாரம் இருந்ததுங்களா இல்லையா, முழு அதிகாரம் இருந்தது. அதே போல அவருக்கு என்ன ஜீவனை எடுக்கவும் கூட அதிகாரம் இருந்ததா இல்லைங்களா? எப்படி அவருக்கு அதிகாரம் கிடைச்சது? இது உங்களுடைய ஒரு சிந்தனைக்காக நம்ம இந்த கேள்வி கேட்கிறோம். அவருக்கு எப்படி அந்த ஜீவனை கொடுக்க அதிகாரம் கிடைச்சது, அதே போல ஜீவனை எடுக்கவும் கூட அவருக்கு அதிகாரம் கிடைச்சதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப எப்படி அவர், இப்போ நம்ம கையில கூட பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, ஜீவன் கொடுத்திருக்கிறாரு. சோ ஜீவன் நம்ம கையில இருக்கு, நம்ம இதை என்ன பண்ணலாம், ஜீவனை விடலாம், அதிகாரம் இருக்கு. ஆனா ஜீவனை திரும்பி எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. ஆனா அதுக்குரிய ஒரு அதிகாரம் கூட ஏசு கிறிஸ்து யார்ட்டு வாங்கியிருக்கிறாரு, பிதாவாகிய தேவன்ட்டு வாங்கியிருக்காரு. சோ அதனால நம்ம பார்க்கிறோம், அவர் ஜீவனை கொடுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு, சோ ஜீவனை எடுக்கவும் கூட அதிகாரம் இருக்குன்னு சொல்லி. சோ அந்த வல்லமை குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த வல்லமை குறித்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம இன்னும் சில விஷயங்கள் நம்ம கவனிக்கலாம். எப்படின்னா, பிதாவாகிய தேவன் இந்த வல்லமை யாருக்கு கொடுக்கிறாருன்னா, கர்த்தரா இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் பொழுது, முதல்ல பிதாவாகிய தேவனுடைய வல்லமை குறித்து நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா, பிதாவே தேவனுடைய வல்லமை நமக்கு எப்படி நம்ம மத்தியில வெளிப்பட்டு இருக்கு? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். இப்ப நம்ம கண்கள் முன்னாடி என்ன வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்குது? சிருஷ்டிப்பின் வல்லமை. நம்ம வெளியே போய் நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா அவருடைய உண்மையை எங்க ஸ்தாபிச்சிருக்காருங்க? வானங்கள்ல இருக்கு. சோ நம்ம அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய வல்லமை இன்னும் நம்ம கண் முன்னாடி இருக்கு. இந்த மேல இருக்கிற நட்சத்திரங்கள் முதற்கொண்டு, மேகங்கள் முதற்கொண்டு, ஒன்னு அவருடைய வல்லமையினுடைய கிரியைகள், இதெல்லாம் நம்ம கண்கள் முன்னாடி நம்ம பார்க்கும். இதெல்லாம் இன்னும் அவருடைய உண்மையை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வல்லமைக்கு எடுத்துக்காட்டா இது நம்ம முன்னாடி இருக்குன்னு சொல்லி கூட பார்க்கிறோம். சோ இது மாத்திரம் அல்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் ஆதி முன்னாடி போனோம்னா அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, இந்த அண்ட சராசரங்களையும் அவர் சிருஷ்டித்தார். அதனுடைய வல்லமையின் வெளிப்பாடு தான் ஒன்னொன்னு அந்த கோள்கள் முதற்கொண்டு, நட்சத்திரங்கள் முதற்கொண்டு, அந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய சுழற்சியிலையும் அதனுடைய பாதையிலையும் அதை இயங்கி கொண்டிருக்குது. அவருடைய வல்லமையினால தான் இதையெல்லாம் நிலைநின்று கொண்டிருக்க கூட நம்ம பார்க்கிறோம். சோ இப்படிப்பட்ட சிருஷ்டிகளுக்கும் அதனுடைய இயக்கத்துக்கும் யாருடைய வல்லமை தேவை பின்புலமா இருந்து செயல்படுது அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய வல்லமை பின்புலத்தில் இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சோ இப்பேற்பட்ட ஒரு வல்லமை கொண்டுதான் அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பூமியில கூட ஒரு சிருஷ்டிப்பை நிகழ்த்துறார். யார் அது? மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அதனால நம்முடைய ஆதி தகப்பனாகி ஆதாம சிருஷ்டி பண்றாரு கூட சொல்லி பார்க்கிறோம். சோ அந்த சிருஷ்டிப்பை பயன்படுத்தி மனுஷனை சிருஷ்டித்து அந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய வல்லமையை உள்ள வைக்கிறார். இப்ப அந்த வல்லமை என்னன்னா, சுயாதீனம், அதாவது சுதந்திரம் கொடுக்கிறார். இப்ப அவர் என்ன பண்ணலாம்னா, அவரோட பிதாவாகிய தேவன் தன்னுடைய வல்லமையிலிருந்து கொஞ்சம் ஒரு வல்லமை எடுத்து அவர் கொடுக்கிறாரு. அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தி அவர் என்ன செய்யலாம்னா, அதை நன்மையான காரியத்துக்கு பயன்படுத்தலாம், தீமையான காரியத்துக்கு கூட பயன்படுத்தலாம். சோ அந்த வல்லமை ஆதாமுக்கு கொடுத்தாரு. அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தி எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்யறாருன்னா, நன்மைக்கு பயன்படுத்துறாரா? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படைஞ்சாரான்னு பார்க்கும்பொழுது இல்ல. மாறா என்ன பண்ணாரா, தேவனுக்கு பிரியம் இல்லாம அவர் கீழ்ப்படியாம போன நிமித்தமா அந்த வல்லமை அது எங்க போச்சு அப்படின்னா, தவறான வழிக்கு போச்சு, அதாவது பாவ வழிக்கு போச்சுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கோம். சோ இப்படி போன வல்லமை, இந்த வல்லமை என்ன ஆயிடுச்சுன்னா, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி வெளியே போயிருச்சு. ஆனாலும் தேவனுக்கு தெரியும், இவர்கள் எல்லாரும் நிச்சயமா அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போவாங்க அப்படின்னு சொல்லி. சோ இப்படி விலகி போன அவங்கள நிச்சயமா அவரால் என்ன செய்ய முடியும்? திருப்பவும் கூட அவருடைய தெய்வீக வல்லமையை பயன்படுத்தி முழு மனு குலத்தையும் கூட அவர்கிட்ட கொண்டு வந்து சேரக்கூடிய மாபெரும் வல்லமை கூட அவர் வச்சிருக்கிறான்னு சொல்லி போறாங்க. சோ அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டம். சோ எங்க ஆரம்பிச்சாரு, ஆனா கடைசியில் எங்க கொண்டு வந்து முடிக்கிறாருன்னா, அவருடைய தெய்வீக வல்லமை வெளியே போன இந்த மனு குலத்தை அழகா இசைவா பின்புலத்துல இருந்து அப்படியே கூட்டிட்டு வந்து எங்க சேர்க்குதுன்னா, தன்னுடைய திட்டத்துக்குள்ளே கூட கொண்டு வந்து சேர்க்கிறான்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப ஏற்பட்டது அந்த ஒரு வல்லமை கூட பிதாவாகிய தேவன் பயன்படுத்துறான்னு சொல்லி கூட பார்க்கிறோம். இது யுகா யுகத்துக்கும் அந்த வல்லமை இருக்குது. இந்த வல்லமை அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்ம பார்க்கும் பொழுது. இப்போ நம்முடைய கான்செப்ட் என்ன வரும்பொழுது, அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை குறித்து நாம் பார்க்க வந்திருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் இப்ப வரைக்கும் அப்படிங்கும்போது, பிதாவினுடைய ஒரு ஆரம்பத்திலிருந்து இப்ப வரை செயல்பட்டு கூடிய வல்லமை குறித்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது போலவே உயிர்த்தெழுதல கூட அவருடைய வல்லமை செயல்படும். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் கூட நம்ம கவனிக்கலாம். இப்போ மனுக்குலாம் அவருடைய சமூகத்தை விட்டு போனாங்க. சோ அவருடைய மனுக்கள் அவருடைய சமூகத்தை விட்டு போய் அவர் அவங்க பிதாவை தேவன் கொடுத்த வல்லமையை தவறா பயன்படுத்தி, அதாவது இவங்களுக்கு ஒரு சுயாதீனம் இருந்துச்சு, அதை விட்டு, அதாவது அந்த சுயாதீனத்தை பாவ வழிக்கு பயன்படுத்தும் மூலமா அவங்க விலகி போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்கள மறுபடியுமா கூட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வல்லமை இருக்கிற அவர் இன்னைக்கு அவங்க எந்த நிலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, மரணத்துக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க அப்படின்னா, முழு மனுக்குளமும் எங்க போயிருக்காங்கன்னா, மரணத்துல போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. சோ அந்த மரணத்தில் இருக்கிற அத்தனை மனு குலத்தையும் பிதாவே தேவனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த வல்லமை நிச்சயமா ஒரு நாள் என்ன கொண்டு வரும், ஜீவனுக்குள்ள கொண்டு வரும், அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள கொண்டு வரும். சோ அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள எப்படி கொண்டு வர போகுது அப்படிங்கறது குறித்த நம்முடைய பாடமாக கூட நம்ம இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அதுதான் நம்முடைய கான்செப்ட். இப்போ இந்த பாடத்துல நம்முடைய சகோதரர் வந்து அழகா ஒரு வாக்கியம் சொன்னாரு. ஆனா நம்ம அதே வாக்கியத்தை உங்க மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளல. ஏன் அப்படின்னா, இது இந்த சப்ஜெக்ட் கூட சிலருக்கு கைகள்ல இருக்கும், அவங்க படிச்சு பார்த்திருப்பாங்கன்னு கூட நம்ம நம்புறோம். ஆனா நாம வேற ஒரு கேள்வி கேட்கறோம் அதுக்கு பதிலா, என்ன அப்படின்னா, நம்ம இந்த பாடம் முடிச்சு கூட இந்த சப்ஜெக்ட் யாருக்கா வேணா கூட நம்ம கையில கொடுக்குறோம், நீங்க படிச்சு பாருங்க, மிகவும் பிரயோஜனமா இருக்கும். என்ன அப்படின்னா, நான் இப்ப ஒரு வாசகம் படிக்கிறேன், அந்த வாசகம் சரியா தவறான்னு மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும். நான் என்னுடைய உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க, நான் என்னுடைய உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த வாக்கியம் சரியா தவறா நல்லா யோசிச்சு சொல்லிருங்க. ஏன்னா அப்புறம் இனிமேல் தான் பாடத்தை அது சரியா தவறாங்கிறது பாடத்து முடிவில் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும். நான் என்னுடைய உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த வாக்கியம் சரியா தவறா? சொல்லவே மாட்டேங்க. சரி, சோ ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க சகோதர சகோதரிகளே. அப்போ இத நான் என்னுடைய உயிர்த்தலில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கேன். அது எப்படி? எப்படின்னா அந்த உயிர்த்தலின் வல்லமை இப்ப செயல்பட்டு கொண்டிருக்குது. சோ அந்த உயிர்த்தலின் வல்லமை தான் நம்ம கூட பார்க்க போயிருக்கோம். முதல்ல நம்ம பேசிக் ஸ்டடிஸ்ல வரும்பொழுது உயிர்த்தலை குறித்து நம்ம பார்த்திருப்போம். அந்த உயிர்த்தலுடைய வகைகள் பார்த்துப்போம். எத்தனை வகை இருக்கு? நான்கு வகையான உயிர்த்தல் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அது இருக்கட்டும். இப்ப நம்ம அதை கூட கொஞ்சம் ஹை ஸ்டடிஸ் போறோம். அப்ப அப்படிங்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுதல் எப்படி ரெண்டு நிலைகள்ல நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அது வகை, அதாவது டைப், நாலு வகையான உயிர்த்தெழுதல் இருக்கு. என்னென்ன ஆர்டர்? ஒன்னு முதலாம் உயிர்த்தெழுதல், அப்புறம் மேன்மை உயிர்த்தல். இப்படி ஒரு ஆர்டர் இருக்குது. ஆனா நாம இப்ப சொல்றது என்னன்னா உயிர்த்தெழுதலுடைய நிலை, ரெண்டு நிலை இருக்கு. எப்படின்னா, சோ அந்த உயிர்த்து எழுதல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு நிலை அப்படிங்கும் பொழுது முதல் நிலை என்ன அப்படின்னா, அந்த உயிர்த்தெழுதலானது இதுக்கு என்ன வார்த்தை கொடுக்கறாங்க அப்படின்னா ரீஅனிமேஷன், அதாவது தமிழ்ல சொன்னோம்னா திரும்ப உயிர்ப்பித்தல், திரும்ப உயிர்ப்பித்தல் அல்லது மறு உயிர்ப்பித்தல். இப்போ ஜீவன் இல்லாம போயாச்சு, இப்ப மறுபடியும் அதற்குள்ள ஜீவன் கொண்டு வர்றதுக்கு பேர் என்னன்னா திரும்ப உயிர்ப்பித்தல். அந்த திரும்ப அந்த ஜீவனை அந்த சரீரத்துக்குள்ள கொண்டு வந்து மறுபடியும் அவங்க உயிரோடு வர்றது. சோ இது முதல் நிலை. ரெண்டாவது நிலை என்ன அப்படின்னா உயிர்த்தி எழுதல். சோ முதல் நிலையில உயிர்ப்பித்தல், ரெண்டாவது நிலைக்கு என்ன பேருன்னா உயிர்த்தி எழுதல். இதுல ஒரு வார்த்தை இருக்கு, என்ன அப்படின்னா எழுதல்ங்கிற வார்த்தை. சோ ரெண்டுலயுமே ஒரு பொதுவான ஒரு வார்த்தை வந்தது உயிர்ப்பித்தல், அதுலயும் உயிர் இருக்கு. சோ இதுல பார்க்கும் பொழுது உயிர்த்து எழுதல், சோ இங்கேயும் உயிர் இருக்கு. சோ உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உயிர்த்து எழணும். சோ அந்த எழுதல் ப்ராசஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த எழுதல் நிலைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை இந்த முழு மனுக்குளமும் பயன்படுத்தி அந்த நிலைக்கு போகணும். சோ இதுதான் வந்து உயிர்த்தெழுதலினுடைய பொதுவான ரெண்டு நிலைகள் சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த உயிர்ப்பித்தல் அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். எப்படி அப்படின்னா, உயிர்ப்பித்தல் அப்படிங்கிற விஷயத்துக்கு நாம உங்ககிட்ட சில ஒரு சின்ன கேள்வி கேட்கிறோம். இப்ப உயிர்ப்பித்தல் அப்படின்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உயிர்ப்பித்தல் அல்லது திரும்ப உயிர்த்தல், தமிழ்ல இன்னும் இங்கிலீஷ் சொன்னவங்களுக்கு சில இந்த வார்த்தைகள் புரியுங்க. ரீஅனிமேஷன், திரும்ப உயிர்ப்பித்தல் அப்படிங்கும் பொழுது அதை என்ன நம்ம எப்படி சொல்லலாம் அல்லது அதை எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்? சோ ஜீவன் இழந்திருக்கிறவங்க திரும்ப ஜீவன் பெறுது, அதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும்? ஒரு செகண்ட் போதும், அல்லது ஒரு செகண்ட் கூட சொல்ல முடியாது, நம்முடைய பார்வையில் செகண்ட் சொல்லலாம், ஆனா அதை விட கம்மியான காலம் கூட எடுத்துக்கொள்ளும் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இதை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஆனா இந்த உதாரணம் எப்படி நான் சொல்லுகிற அந்த உதாரணம் ஆப்டா இருக்குமான்னு தெரியல, பட் நீங்க புரிஞ்சுக்குவீங்க நம்புறோம். இப்போ நமக்கு ஒரு சோர்வு வருது, அந்த சோர்வை போக்குறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு சோர்வு, இப்போ ஒண்ணுல காலையில இருந்து நம்ம சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யறோம், அப்படியே வந்து டல்லா அப்படி உட்காந்துருப்போம். அப்போ ஒரு ஒரு ரெஃப்ரெஷ் தேவைப்படும். அதுக்கு தமிழ்ல இங்கிலீஷ் சொன்னா ரெஃப்ரெஷ், ரீஃப்ரெஷ். அந்த ஒரு ஃப்ரெஷ், என்ன சொல்ற ஃப்ரெஷ்னா தமிழ்ல புத்துணர்வு இழந்திருக்கிறோம், அந்த புத்துணர்வு திரும்ப கொடுக்கறது, அதான் ரீஃப்ரெஷ். அப்போ உயிர் இழந்தாச்சு, அதான் அனிமேஷன். அப்ப ரீ அனிமேஷன், திரும்ப அந்த உயிரை கொடுக்கறது. சோ இப்போ நம்ம ஒரு டீ குடிச்சோம்னா அந்த ரெஃப்ரெஷ் எப்படிங்கிறதுக்குள்ள வந்துடும், நம்ம கண்ணு அப்படி முழிக்க. அப்போ அது எத்தனை டைம், எவ்வளவு செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சுங்க தெரியல, ஆனா அந்த அந்த புத்துணர்ச்சி நமக்குள்ள வந்துடும். அது போலதான் இந்த மனுக்குளம் முழுவதும் உயிர் இழந்து, அதாவது ஜீவனை இழந்து போயாச்சு, ஆனா மீண்டும் என்ன பண்ண போறாங்க, அந்த உயிரை அவங்க பெற்றுக்கொள்ள, அந்த உயிர்ப்பித்தலுக்குள்ள வரப்போறாங்க. அது எப்படிப்பட்ட செகண்ட்ஸ்னா, அது செகண்டே சொல்ல முடியாது, அது அதை விட கம்மியான கால அளவு. அது பிதாவாகிய தேவன் தெரியும் அப்படிங்கிறதுக்குள்ள அவங்க திரும்ப உயிர்ப்பித்து அவங்க வந்துடும். இதுதான் உயிர்ப்பித்தலுக்கான ஒரு விளக்கம் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ நம்ம உயிர்த்து எழுதல் அப்படிங்கறத எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இது உயிர்த்து எழுதல், இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த எழுதல்ங்கிற ஒரு நிலைக்கு அவங்க வளரும். சோ அப்ப எழுதல் அப்படிங்கும் பொழுது எழுதல்னா என்னங்க? காலையில தூங்கிட்டு இருக்கிறோம், தட்டி எந்திரிக்கிறோம், உடனே எந்திரிச்சிரமா, அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு எந்திரிக்கிறோம், அல்லது ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், கையை பிடிச்சி தூக்கும் போது அதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் தான் நடக்குது. ஆனா இது உயிர்ப்பித்தலை போல ஒரு செகண்டோ அல்லது அந்த செகண்ட் கம்மியாவோ கிடையாது, மாறா அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இது எழுதல். சோ அது போலதான் இதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா அனஸ்டாசிஸ். சோ இந்த அனஸ்டாசிஸ் அப்படிங்கும் போது இதுக்கு ஒரு காலப்பகுதி தேவைப்படுது. இந்த ஒரு காலப்பகுதி தான் அந்த எழுதல்ங்கிற ஒரு நிலைக்கு போறதா சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த எழுதல், உயிர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த எழுதல்ங்கிற ஒரு நிலைக்கு போகணும். இப்ப நாம் பேசிட்டு இருக்கிறது எல்லாமே மாம்ச பிரகாரமா சரீர பிரகாரமா. பிதாவுடைய தேவன் நம்ம முதல்ல சொன்னபடி முழு மனுக்களும் அவர் விட்டு போயிட்டாங்க. போன அவங்கள திருப்ப கொண்டு வர்றதுக்கு ஒரு ரெண்டு மெத்தட் பயன்படுத்துறாரு. ஒன்னு உயிர்ப்பித்தல், அடுத்தது உயிர்த்து எழுதல். அதாவது நம்ம எளிமையா சொன்னா ரெஃப்ரெஷ் ஆகி மீண்டும் என்ன செய்யணும், பழைய நிலைக்கு அவங்க வரணும். சோ இதுதான் இந்த உயிர்த்தலினுடைய ப்ராசஸ், சரீர பிரகாரமா மாம்ச பிரகாரம். சோ இதை பத்தி கத்ரா இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட பூமியில இருக்கும்போது உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சாதிக்கிற ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க யாருங்க? சதுசேயர். அவங்க சில கேள்விகள் கேட்டாங்க. சோ அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20:35. ஒரு தந்திரமான ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்து அவங்க முன்னாடி யார் கேக்குறா அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சாதிக்கிற சதுசேயர் இப்படி ஒரு கேள்வி போட்டா அவரால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கேள்வி கேக்குறாங்க. அப்ப பார்க்கும் பொழுது இங்க என்ன சொல்றாருன்னா, மறுமையையும், மறுமைனா மறுமை, நல்லா கவனிச்சுக்கங்க, மறுமைனா மறுஜென்ம காலம், அப்படின்னா 1000 வருட அரசாச்சு. சோ அதனுடைய வார்த்தையை பாருங்க, எத்தனை வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்காங்க, மறுமை, மறுஜென்ம காலம். சோ இப்படி எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த மறுஜென்ம காலம் எப்போ, 1000 வருட அரசாட்சியில என்ன பண்றாருன்னா, மறுமையும் மறித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும். சோ அந்த உயிர்ப்பிக்குதல் எங்க நடக்குது, 1000 வருட அரசாட்சியில் தொடங்க போகுது. அங்க என்ன பண்ண போறாருன்னா, மறித்தோர்ல இருந்து எழுந்திருக்குதல்ங்கிற அந்த ப்ராசஸ் கூட நடக்க போகுதுன்னு சொல்லிப்பாங்க. அப்ப மறித்தோர்ல இருந்து எழுந்திருக்குதல் நடக்கணும்னா, அங்க இன்னொரு வார்த்தை சொல்றாரு, அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்ளுவதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. சோ இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்திரீ, அவங்க வந்து 7 பேர், அதாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி அவங்க மரிச்சு போயிடறாரு அவர் கணவன், அப்புறம் அவருடைய சகோதரர், இப்படியே ஒரு ஒருத்தனை திருமணம் செஞ்சு அவங்க கணவர் மரித்து போகும்போது 7 பேரை அவர் திருமணம் செய்து அந்த 7 பேரும் மரிச்சு போனாலும் யாருல வந்து உயிர்த்தெழுதல் அவங்களுக்கு கணவரா இருப்பாங்க அந்த ஸ்திரீக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதுக்கு தான் அவர் சொல்றாரு, இந்த உயிர்த்தெழுதல்ங்கிற இந்த ஒரு ப்ராசஸ், இந்த ஒரு நிலை, இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அவங்க முதல்ல என்ன ஆகுனா, ஆங்கிலத்துல அழகா சொல்லியிருக்கிறாங்க, டு பிகம் வர்த்தி. அதாவது வர்த்தி அப்படின்னா தமிழ்ல தகுதி. அந்த தகுதியை அவங்க நிச்சயமா அடையணும். அதான் என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதல் அடைய பாத்திரராக எண்ணப்படணும். சோ அந்த பாத்திரவான்கள் ஆகணும். அந்த பாத்திரரா எண்ணப்பட்டால் மாத்திரம்தான் அவங்க என்ன நிலைக்கு போக முடியும் அப்படிங்கும்போது, உயிர்த்து எழுதல் நிலைக்கு போக முடியும். சோ உயிர்ப்பித்தல் எளிதல் எல்லாத்துக்கும் கொடுக்கிறார் பிதாவாய் தேவன் தன்னுடைய 1000 வருஷாச்சியில தன்னுடைய குமாரனுக்குள்ள. சோ எல்லாரும் வந்துருவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணணும்னா, உயிர்த்து எழுதல், அந்த எழுதல்ங்கிற ஒரு நிலைக்கு அவங்க போகணும். அப்படி போகிறதுக்கு முதல்ல என்ன ஆகுனா, சில தகுதிகள் தேவையா இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் வந்து உயிர்த்து எழுதல்களுடைய ரெண்டு நிலை. முதல்ல உயிர்ப்பித்தல், உயிர்த்து எழுதல் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த உயிர்த்து எழுதல் அந்த நிலைக்கு வரணும்னா, முதல்ல என்ன எல்லாத்துக்கும் சம்பவிச்சிருக்கணும் அப்படின்னா, என்ன சம்பவிக்கணும் அப்படின்னா, முதல்ல என்ன வாங்கியிருக்கணும், எல்லாரும் மரணத்தை வாங்கியிருக்கணும். சோ மரணத்தை வாங்கின ஒருவருக்கும் நிச்சயமா உயிர்ப்பித்தல் இருக்குது. சோ அப்படி உயிர்ப்பித்தல் வந்து பிதாவாய் தேவன் இலவசமா தன்னுடைய குமாரனை பலியா கொடுத்தது மூலமா எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த உயிர்ப்பித்தல் நிகழ்ச்சி 1000 வருடத்துல கொடுக்கறாரு. சோ உயிர்ப்பித்தல் வந்த ஒருவருத்தரும் இந்த உயிர்த்து எழுதல்ங்கிற அந்த நிலைக்கு வளரும் பொழுது, அந்த நிலையை நோக்கி முன்னேறும் பொழுது அவங்க ஒரு பூர்ணத்தை அடைவாங்க. அந்த பூர்ணத்தை அடையும் பொழுது அந்த உயிர்த்தெழுதல் கூட என்ன ஆகும், பூர்ணமாகும். அப்பதான் அவங்க எந்த நிலைக்கு வருவாங்கன்னா, ஆதாம் இருந்த நிலைக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம பார்த்துட்டோம் அந்த உயிர்த்தெழுதல் ரெண்டு நிலை பார்த்தோம். இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த உயிர்த்தெழுதல் 1000 வருஷாச்சு நடக்கும் நம்ம பார்த்தோம். ஆனா இது யார் யாருக்கு இருக்கு உயிர்த்தெழுதல், ஜென்ரலா கேட்டா, பொதுவா கேட்டா உயிர்த்தெழுதல் யார் யாருக்கு இருக்கு, முழு மனுக்குளம் இருக்கு. இப்ப நமக்கு இருக்க உயிர்த்தெழுதல், அப்ப நம்மளும் 1000 வருஷாச்சு உயிரோட வருவோமா அப்படின்னா, நிச்சயமா இல்ல. இப்போ இதை நம்ம இதையும் கூட ரெண்டா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, பொதுவாக மாம்ச பிரகாரமான உயிர்த்தெழுதல் ஒண்ணு, அப்புறம் பாத்தீங்கன்னா பரத்திற்கு உரிய, அதாவது ஆளுகைக்குரிய, கண்ணுக்கு தெரியாத அந்த 1000 வருஷம் பரலோகத்தில இருந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு குரூப், அவங்க யாருங்க, சபையும் திரள் கொடுமா, அவங்க கூட உயிர்த்தெழுதல் கூட கலந்து கொள்ளும் சொல்லி பாக்குறோம். இப்போ இந்த உயிர்த்தெழுதல் வந்து ரெண்டு விதத்தில் நடக்க போகுது. ஒன்னு சரீர பிரகாரமா மாம்ச பிரகாரமா முழு மனுக்குளமும் கூட உயிர்த்தெழுதல பங்கு போடுவாங்க. அதே போல அவரை விசுவாசி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரக்கூடிய அவருடைய சரீரமாக சபை கூட உயிர்த்தெழுதல வரப்போறாங்க. சோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. சோ அவங்க வந்து ஜென்ரல், அதாவது பொதுவான உயிர்த்தெழுதல் அவங்க வரப்போறாங்க, யாரு, முழு மனுக்குளம். ஆனா இந்த சபை என்ன பண்ண போறாங்க, அவங்களும் ஒரு உயிர்த்தெழுதல் வரப்போறாங்க. சோ அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், நம்ம முன்னாடி பார்த்த இந்த தலைப்பினோட கான்செப்ட், உயிர்த்தெழுதலுடைய வல்லமை இவங்க ரெண்டு பேர் மத்தியில எப்படி செயல்படுது. ஸோ அதை கூட நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னா, சரீர பிரகாரமா அதாவது மாம்ச பிரகாரமா உயிர் தெழுதல் நடக்கும் அப்படிங்கும் பொழுது நம்ம முதல்ல அதை விளக்கிடுறோம், அப்புறம் வந்து ஆவிக்குரிய உயிர் தெழுதல் குறித்து நம்ம விளக்குறோம். இப்போ சரீர பிரகாரமான உயிர் தெழுதல் வந்து பிதாவாகிய தேவன் ஆயுர்வேத அரசாட்சியில முழு மனு குலத்துக்கும் எளிமையா கொடுக்கறாரு. என்னன்னா உயிர்ப்பித்தல் நிகழ்ச்சி, அந்த உயிர்ப்பித்தல் எல்லாத்துக்கும் ஒரு செகண்ட்ல வந்துருவாங்க. அவங்க வந்த அனைவரும் என்ன பண்ணணும், அந்த உயிர் தெழுதலை நோக்கி வளரணும், முன்னேறணும். அப்படி போகும்போது அந்த உயிர் தெழுதல்ங்கிற ஒரு ப்ராசஸ் நிறைவடையும், ஆதாமை போல அந்த பரிபூர்ண நிலை அடைவாங்க. இது மாம்ச பிரகாரமா நடக்கிற ஒரு ஒருத்தருக்கு கூடிய உயிர் தெழுதல். ஆனா இதே சபைக்கு எப்பேற்பட்ட உயிர் தெழுதல் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராசஸ் கிடையாது. எப்படி நம்ம இப்ப சொன்ன இல்லைங்களா, உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர் தெழுதலை நோக்கி வளரக்கூடிய நிலை கிடையாது. மாறா அவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கு அப்படின்னா, இது ரிவர்ஸ் ப்ராசஸ், தமிழ்ல சயின்ஸ்ல சொல்லுவாங்க ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இது ரிவர்ஸ் ப்ராசஸ். எப்படின்னா முதல்ல உயிர்த்து எழுதல் நடக்கும், பிற்பாடு உயிர்ப்பிக்கப்படுது அதாவது உயிர்ப்பித்தல் நடக்கும். ஸோ முதல்ல உயிர்த்து எழுதல் யார் வாங்கிக்குவா அப்படின்னா, சபையாகிய சரீரம் வாங்கிக்குவாங்க, பிற்பாடுதான் அவங்க என்ன வாங்கிக்குவாங்க அப்படின்னா உயிர்ப்பித்தல் வாங்கிக்குவாங்க. சரி, அப்போ உயிர்த்து எழுதல் அவங்க எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்றாங்கன்னா விசுவாசிக்கிறாங்க. எதன் மூலமா, தன்னுடைய பாவங்களுக்காகவும். அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், ஆதாம் கீடா பலி கொடுத்திருக்கிறாரு, நம்முடைய பாவத்துக்கு கூட அவர் பலியா இருக்கிறாருங்க. அந்த விசுவாசம் மூலமா அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, அந்த உயிர்த்து அதாவது உயிர்த்து எழுதல்ங்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ள கர்த்தரா இயேசுக்கு விசுவாசிக்கிற மூலமா உள்ள வராங்க. ஸோ அப்படி உள்ள வரும் பொழுது இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, உயிர் தெழுதல் ப்ராசஸ்க்குள்ள வந்து இதே மாம்சத்துல, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம எளிமையை விளக்க முயற்சி பண்றோம். இப்போ ஆயுர்வேத அரசாட்சியில எல்லா ஜனங்களும் என்ன ஆவாங்க, உயிர்ப்பித்தல் நடக்கும். அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படும், இப்ப எல்லாரும் ஜீவனோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையா இருக்கு, இல்ல நான் என்ன எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்கல. இப்போ மாம்சம் தேவையா இருக்கு, இந்த மாம்சம் தேவை, அதுக்குள்ள என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு. இந்த ரெண்டுல எதை இழக்கிறாங்க, சோ முதல்ல ஜீவன் இழக்கிறாங்க, பிற்பாடு மாம்சம் அந்த உருவத்தை கூட அவங்க இழந்து போயிடுறாங்க. இதைத்தான் ஆயுர்வேத அரசாட்சியில பிதாவாகிய தேவன் வந்து முதல்ல ஜீவனை கொடுத்து அதுக்குரிய ஒரு மாம்சத்தை கூட கொடுக்கிறாரு. ஆனா சபைக்கு உயிர் தெழுதல் எப்படி நடக்கும் அப்படின்னா, இதே மாம்சம் தான், இதே மாம்சத்துக்குள்ள ஒரு ஜீவன் கொடுக்கிறாரு. எப்படிப்பட்ட ஜீவன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமா அவங்களுக்கு ஒரு ஜீவனை வாங்கிக்கிறாங்க, அது இதே மாம்சத்துலதான். ஆனா அந்த ஜீவன் என்ன ஆகுனா, அதுதான் உயிர் தெழுதல் ப்ராசஸ்க்கு வளரும். எப்படி அவங்களுக்கு வந்து உயிர்ப்பிக்குதல் நடைபெற்று உயிர் தெழுதல் ப்ராசஸ்க்கு போறாங்களோ, அது போல இவங்க அந்த இதே மாம்சத்துக்குள்ள அந்த உயிர்ப்பிக்குதல் அதாவது உயிர் தெழுதலை வாங்கிட்டு அந்த இதே சரீரத்துல அந்த ஜீவனை வாங்கிட்டு படிப்படியா முன்னேறிட்டே வராங்க. இது எதுல முன்னேறாங்க அப்படிங்கும் பொழுது, குணலட்சணங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். ஏன்னா இது கொஞ்சம் சிக்கலான படமா தான் இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கொள்றதுக்கே நிறைய முறை நம்ம கேட்க வேண்டியிருந்தது. ஆனா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீங்க தனிப்பட்ட முறையில கூட ஸ்டடி பண்ணுங்க. ஏன்னா இது சபை ஒரு ஒருத்தருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், நீங்க சபையாகனா இதெல்லாம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துட்ட போயிட்டு அந்த கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா, யார் கேட்டாங்க, உயிர் தெழுதல் இல்லைன்னு சாதிக்கிற சதுசேயர் கேட்டாங்க. இன்னைக்கு சபையிட்ட கூட வந்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, உயிர் தெழுதல்லாம் வரக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க சொல்ற மாதிரி ஆயிரம் வருஷம் ஆச்சு வருங்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு தந்திரமான கேள்வி கேட்டா இயேசு கிறிஸ்து அன்னைக்கு எப்படி பதில் சொன்னாரு, அந்த மாதிரி சபையா போற ஒரு ஒருத்தரும் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மாத்திரம்தான் நம்ம சபையாருக்கான ஒரு அந்த ஒரு குணலட்சணத்தை நம்ம வளர்த்திட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படி வளர்த்திட்டு இருக்கிறோம் பொழுது பின்னாடி நம்ம என்ன உணர்ந்துக்கலாம், நம்ம கூட உயிர் தெழுதல்ல முன்னாடி ஒரு வாக்கியம் படிச்ச முடியும், நான் பங்கெடுத்துட்டு இருக்கணும்னு கூட ஒரு அர்த்தம் சொல்லி நம்ம பாரு. ஸோ இப்ப நம்ம மறுபடியும் பார்த்து அந்த கான்செப்டுக்குள்ள வருவோம். அப்போ சபை என்ன, அதாவது இந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பலி விசுவாசி அவருடைய ரத்தத்தின் மூலமா மீட்கப்பட்ட இந்த சபை உயிர்ப்பிக்குதல் ப்ராசஸ்க்குள்ள இதே ஜீவ அதாவது சரீர மாம்சத்துக்குள்ள அந்த ஜீவனை வாங்கிட்டு உயிர் தெழுதல் அந்த ப்ராசஸ் நிகழ்த்துறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள வளர்ந்துட்டு வருது எதுல அப்படின்னா, குணலட்சணங்கள்ல கிறிஸ்துவை போல குணலட்சணங்கள் அவங்க மாறிட்டே வராங்க. இது எப்ப ஆனா ஒரு குறிப்பிட்ட கால அளவு இதுக்கு தேவை, அதுல எப்படி ஒரு குறிப்பிட்ட கால அளவு பூரணத்துக்கு வருதோ அதே போல இது கூட ஒரு குறிப்பிட்ட கால அளவு தேவைப்படுது அந்த பூரணத்துக்கு வர்றது. ஸோ அந்த பூரணத்துக்கு வரும் பொழுது நிச்சயமா இந்த சரீரத்துக்கு இந்த சரீரத்துல அந்த ஜீவன் இருக்கிறதுக்கு தகுதி அல்ல அப்படின்னு சொல்லி பிதாவைய தேவன் அந்த நிலையை பார்க்கும் பொழுது நிச்சயமா இந்த சரீரத்தை என்ன பண்ணிடுறாரு, தள்ளிட்டு இந்த சிந்தைக்கு இந்த ஜீவனுக்கே உரிய சரீரத்தை கொடுப்பார். அதுதான் என்ன மகிமை சரீரம், அதுக்கு என்ன பெயர் கொடுத்தோம், உயிர்ப்பித்தல். திருப்பி நடக்குது, நான் சொன்னேன் பாத்தீங்களா, அங்க எப்படி நடந்துச்சுன்னா உயிர் பித்தல முதல்ல வாங்கிட்டு உயிர் தழுதலுக்கு போறாங்க. இங்க சபை என்ன பண்றாங்க, உயிர் தழுதல முதல்ல வாங்கிட்டு உயிர் பிக்குதலுக்கு பின்னாடி வராங்க. அப்ப உயிர் தழுக்கு வாங்கிட்டு அது பூர்ணமாகும் போது உயிர் பிக்குதல் வந்துடும். சோ இதுதான் ரெண்டும் ரிவர்ஸ்ல நடக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப குணலட்சணங்களை நாம் வளர வேண்டியவங்களா இருக்கிறோம், அந்த ஒரு நிலையை நாம் அடையறதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இது எப்ப ஆரம்பிக்குது? இந்த உயிர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிச்சு அவருடைய பலியின் மேல் நாம் நம்பிக்கை வச்சு நம்முடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டதுக்கு அடையாளமா நாம் என்ன எடுக்கிறோம், அவரோடு உடன்படிக்கை செய்யறோம். சோ உடன்படிக்கை செய்யும் பொழுதுதான் அந்த ஜீவன் நமக்குள்ள கொடுக்கப்படுது. எப்பனா அவர் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய மீறலையெல்லாம் மன்னிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டியா அவருடைய ஜீவன் நமக்கு, அதாவது அந்த புது சிந்தை, அந்த புது ஜீவன் இந்த பழைய மாம்ச சரீரத்துக்குள்ளேயே கொடுக்கப்படுது கண்ணுக்கு தெரியாம. எப்படி உயிர்ப்பிக்குதல் பாத்தீங்கன்னா அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் அந்த ஒரு செகண்ட்ல வர மாதிரி இது கூட தெரியாது, ஆனா உள்ள வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் படியை விசுவாசிக்கின் மூலமா வந்து சோ ஞானஸ்தானத்தை எடுக்கும் பொழுது நமக்கு வருது. அப்ப நம்ம உடனே என்ன ஆயிரம்னா இமீடியட்டா, அதுக்கு செகண்ட்ஸ் கூட கிடையாது, நம்ம உடனே நீதிமான பிதாவே தேவன் பார்வையில் நம்ம என்ன பண்றோம் சொல்லி நான் பார்ப்போம். சோ இப்படி வந்த நாம அந்த உயிர்த்து எழுதல்ங்கிற நிலைய நாம இப்ப நம்ம ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறோம், அந்த நிலைக்குள்ள வந்திருக்கோம். நம்ம ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம். இப்ப அந்த உயிர்ப்பிக்குதல் அதாவது உயிர் தேழுதல் நிலைக்கு நாம் போயிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன ஆயிருக்கோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப அந்த நிலையை நோக்கி நாம் வளர்றோம். அப்போ ஒவ்வொரு அடியும் நாம் என்ன செய்ய வேண்டியவங்களா இருக்கோம்னா அந்த குணலட்சங்கள் வளர்வதற்கு வேண்டிய அந்த விஷயங்களை நாம என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு தேவையோ அதையெல்லாம் நாம் எடுத்துக்கிட்டு அந்த பூரணத்தை நோக்கி நாம் வளரணும். அப்பதான் நம்ம எங்க போவோம், இந்த புது சிந்தை புது ஜீவனுக்கே உரிய ஒரு சரீரத்தையும் மகிமின் சரீரத்தை வாங்கிறதுக்கு நாம் தகுதியாகும். மரம் நம்ம இதுல அசால்ட்டாவோ அல்லது கவனக்குறைவாவோ இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு அந்த ஜீவன் கிடைக்காது. இந்த ஜீவனையும் நாம் லாஸ் பண்ணிக்குவோம், புதுசா பெற்றக்கூடிய அந்த ஜீவனை கூட நாம் இழந்துருவோம் சொல்லி நாம் பார்ப்போம். சரி, இதுக்கு இதை வந்து நம்ம இப்ப மறுபடியும் கூட அந்த வசனத்தை நம்ம திருப்ப வாசிக்கலாம், அது கொஞ்சம் நமக்கு ரொம்ப இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறது உதவியா இருக்கும். நான் பார்த்த ஆதார வசனம் பிலிப்பியர் 3:10 வாசிங்க சிஸ்டர்.
இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக முடிக்கும்.
அப்போ பாருங்க, இப்போ அதுல ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. எந்த வார்த்தை அப்படின்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகள், அதாவது இந்த உயிர்த்தலின் வல்லமை தான் நம்ம கான்செப்ட். அந்த அதை வந்து இன்னொரு மொழிபெயர்ப்புல ஆங்கில மொழிபெயர்ப்பு, அது என்ன மொழிபெயர்ப்பு அப்படின்னா கண்டெம்பரரி டிரான்ஸ்லேஷன், அதாவது இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, என்ஐவி இருக்கிற மாதிரி கேஜேவி இருக்கிற மாதிரி கண்டெம்பரரி டிரான்ஸ்லேஷன் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதுல என்ன வார்த்தை அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை நான் வாசிக்கிறேன். ஐ வாண்ட் ஈஸ் டு நோ கிரைஸ்ட் அண்ட் த பவர் தட் ரைஸ்டு ஹிம் The power that raised him. இங்க தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா உயிர் தெழுதலின் வல்லமைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதையே இங்கிலீஷ்ல இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன கொடுத்திருக்கா, அவரை ஜீவனுக்கு எழுப்பின, அதாவது the power that raised him to life, அவரை ஜீவனுக்கு எழுப்பிச்சாமா அந்த வல்லமை. சோ இப்ப நம்ம அந்த வல்லமையை தான் நாம கூட இப்ப பார்க்க போறோம், அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு ஆதாரமா சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அப்படியே கோர்த்துட்டு வரோம். நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம அந்த வல்லமை உயிர் தெழுதலின் வல்லமை இன்னும் நல்லா அதை மேம்படுத்தி சொன்னோம்னா அவரை ஜீவனுக்கு எழுப்பின அந்த வல்லமை, அந்த வல்லமையை தான் நாம அறிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா நாம கூட எப்படிப்பட்ட சாக்கியம் வாங்கியிருக்கோம், அந்த உயிர் தெல்ல பங்கெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஜீவனுக்கு எழுப்புற அந்த வல்லமையை நாம உணர்ந்தாலோ அதை நன்கு அறிஞ்சு கொண்டால் மாத்திரம்தான் நாம அதுல பங்கெடுக்கிறவங்களா இருப்போம். நம்ம ஒரு வாக்கியம் வாசிச்சோம், நான் என்னுடைய உயிர் தெழுதலில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதை வாசிச்சு சரியா தவறான்னு கேட்டோம், நீங்க சரின்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இது இதோட முடியறதில்ல. ஏன் அப்படின்னா அந்த உயிர்த்தெழுதல நீங்க பங்கெடுக்கிறீங்க அப்படிங்கறதுக்கு அழமான விஷயம் என்னன்னா நீங்க ஒருத்தரும் அதை அறிஞ்சிருக்கணும், அந்த உயிர்த்தெழுதல் என்ன, அவர் எப்படி அந்த வல்லமை எழுப்பிச்சு அப்படிங்கறத நாம அறிஞ்சிருந்தால்தான் நாம கூட அந்த உயிர்த்தெழுதல பங்கெடுத்துட்டு இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப அந்த வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை, அந்த வல்லமை எப்படி செயல்பட்டு இருக்குது, அது நமக்குள்ள எப்படி இயங்குது, சோ இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டியவங்களா இருக்கும். சோ அந்த வல்லமையில் நாம பங்கெடுத்துட்டு இருக்கிறோம்னா நிச்சயமா நம்ம கூட என்ன இருக்குன்னா அந்த வல்லமை நமக்கு கிரியை செஞ்சுட்டு இருக்கிற உணர்வு, அந்த ஒரு அதுக்குரிய சாட்சி நம்மள இருந்து வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். சோ அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியவங்களா இருக்கோம்னா அந்த வல்லமை குறித்து நம்ம ஆழமா கவனிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். சரி, அப்போ அதுல சொல்றார் அப்போஸ்தலர் பவுல், இப்படி நான் அவரையும். சோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்யணுமா, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். சோ இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவர் எழுப்பின அந்த வல்லமையை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல யார தெரியும் சொல்றாரு, இப்படி நான் அவரையும். அவரை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும், யாரை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கோம் அவரை பத்தி, சும்மா சொல்லுங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தெரிஞ்சிருக்கிறோம், நம்முடைய பாவத்துக்காக பலியாயிருக்கான்னு தெரிஞ்சிருக்கிறோம், இன்னும் வேற என்ன தெரிஞ்சிருக்கிறோம், அவர் நம்ம மத்தியில கிரியை செஞ்சிருக்கிறா தெரிஞ்சிருக்கிறோம், நமக்காக பரிந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். சோ இதெல்லாம் தெரிஞ்சா போதுமா, அந்த வல்லமை நம்ம புரிஞ்சு கொள்ளலாமா அப்படின்னா, இதுவும் தேவைதான். ஆனா இன்னுமே அவரை என்ன வல்லமை எப்படி எழுப்புச்சுங்கிறத தெரியணும்னா அவரை நாம் இன்னும் நம்ம ஆழமா பார்க்கிறோம். சோ அவர் ஒரு ஒரு நாளும் மறுரூபப்பட்டுக்கிட்டே இருக்கிறார் தன் ஜீவிய காலத்துல. அந்த 3.5 வருஷத்துல அந்த புது சிந்தைக்கு ஏற்ற பாருங்க, நம்ம ஒரு வசனம் ஞாபகத்துல வருது, எபிரேயர் அது என்ன வசனம்னா, மாம்சத்தில் இருந்த நாட்களில் அது வாசிங்க சிஸ்டர்,
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து
பாடுகள் மூலமா ஒரு ஒரு நாளும் தன்னை மெருகேற்றி கொண்டு மறுரூபப்படுத்திக் கொண்டு தேவன்கிட்ட கம்யூனிகேஷன் தொடர்புல இருந்தே அவர் என்ன பண்றாருன்னா, கீழ்ப்படியில கத்துக்கொண்டு அந்த பூரணத்தை நோக்கி வளர்ந்திருக்கிறார். சோ நாம கூட அதே போல போகணுங்கிறது தான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பாதை, ஒரு இலக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம முதல்ல பாக்குறோம் அவரையும், அவரை நாம் தெரிஞ்சுக்கொள்ள போறோம் எப்படின்னா, அந்த வல்லமை என்ன அவர் மத்தியில செயல்பட்டுச்சு, அவர் உயிரோடு எழுப்புறது. அப்ப நம்ம அவரை நல்லா கவனிக்கிறோம், ஒரு ஒரு விஷயத்திலையும் ஒரு ஒரு நாளும் நம்ம கவனிச்சுட்டே இருந்தோம்னாதான் அந்த பின்புலத்துல அவருக்கு பின்னாடி அப்படி இந்த வல்லமை எப்படி செயல்பட்டு இருக்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம வெறும் டாக்டரின் கேட்கறோம், அல்லது சபைக்கு வரோம், அல்லது 4 சகோதரர்களோடு சேர்ந்து பேசுறோம், அறுவடையில கலந்துக்கிறோம், இதெல்லாம் தேவை தேவை. கத்ரா இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்றதுக்கு இதெல்லாம் தேவைதான். ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு வல்லமை அவர் இயக்கிட்டு இருக்குது. சோ அதை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா முதல்ல அவர் நல்லா கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்கும். எப்படின்னா அவர் ஒரு ஒரு நாள் மறுரூபம் ஆயிட்டே வந்தார். சோ இப்ப நாம கூட ஒரு ஒரு நாள் என்ன வேண்டியவங்களா இருக்கிறோம்னா, மறுரூபப்படணும். அந்த மறுரூபம் நமக்குள்ள நடந்தால் மாத்திரமே அந்த வல்லமை நம்மகிட்டையும் செயல்படுது, நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நீங்க நல்லா பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம், ரோமர் 12:3.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த பேசும் சரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகினாலே மறுரூபமாகும்.
பாருங்க, இங்க அப்போஸ்தலர் பவுல் மிக அழகா சொல்றாரு, மறுரூபம் ஆகுங்கள். நாம மறுரூபம் ஆகணும் அப்படின்னா, அப்படி மறுரூபம் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல அவரை நல்லா நோக்கி பார்க்கணும். அவர் பின்னா பின்புலத்துல பிதாவாகியினுடைய வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருக்குள்ள எப்படி செயல்பட்டு இருந்ததுங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும். புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம கூட மறுரூபம் ஆகும். இந்த பழைய மாம்ச சரீரத்தில் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு ஒரு நாளும் மறுரூபம் நடைபெறும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி மறுரூபம் நடந்தால் மாத்திரமே தான் நாம என்ன பண்ண முடியும், அந்த உயிர்த்தல் வல்லமை நமக்குள்ள நாம அந்த வல்லமையில் நாம் பங்கெடுத்துட்டு சொல்லி கூட நாம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். நாம ஒரு வசனம் வாசிக்கலாம், 1 தெசலோனிக்கேயர் 4:16.
ஏனெனில் கர்த்தர் தம்மை ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார்.
பாருங்க, நல்லா கவனிங்க, கர்த்தர் தாமே பிரதான ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். சோ இது அவருடைய செயல நடக்கிற ப்ராசஸ். இதெல்லாமே அடையாள பாசி நமக்கு தெரியும், இதுக்குரிய விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். சோ அவர் ஆரவாரத்தோட வரார், பிரதான தூதனுடைய சத்தத்தோட வரார், தேவ எக்காலத்தோட வரார். அப்படி வரும் பொழுது கண்டிப்பா பண்ணுங்க சிஸ்டர்,
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
சோ அந்த முதலாவது உயிர்த்தெழுதலுக்குள்ள யார் பங்கெடுக்க போறா அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள மறித்தவர்கள். அவங்க யாரு, சபை. சோ அந்த பங்கெடுத்தலுக்குள்ள யாரெல்லாம் போயிருக்கா, இப்போ சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், அதுக்கு பின்பு வந்த தூதர்கள், இன்னும் சபைக்காக செலக்ட் ஆன ஒருத்தரும் அந்த உயிர்த்தல பங்கெடுத்துட்டாங்க இந்த 2000 வருட காலப்பகுதியில. இப்ப நம்ம கண்டி பண்ணுங்க சிஸ்டர், அது அடுத்த பகுதி அடுத்த வசனம் வசனம் அதே அந்த தொடர்ச்சி பாருங்க, நல்லா கவனிங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் இப்ப நம்ம பாருங்க, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. இங்க நம்ம நம்ம தியானத்துக்கு நம்ம யோசிக்கிறோம், நீங்க கூட இந்த வசனத்தை நல்லா தியானம் பண்ணுங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருக்கு யார் எதிர்கொண்டு போகணும்? சோ நாம உயிரோட இருக்கிறோம், இப்ப எதிர்கொண்டு போகிறோம். இப்ப நாம எதிர்கொண்டு போறோமா நின்றுட்டு இருக்கிறோமா? பாருங்க, நான் மறுபடியும் அந்த முன்னாடி படிச்ச வசனத்தை ஞாபகப்படுத்துறேன், நான் மறுரூபம் அதாவது என்னுடைய உயிர்த்தெழுவில் பங்கெடுத்து கொண்டு இருக்கிறேன். பங்கெடுத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எதிர்கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை இந்த சத்தியமெல்லாம் கேட்டு இந்த ஆழமான விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறோமா எதிர்கொண்டு போகிறோமா? சோ இந்த சிந்தை நமக்குள்ள யோசிச்சுப்பாரு. ஏன் அப்படின்னா நம்ம எதிர்கொண்டு போகிறோம்னா தான் நாம அதுல பங்கெடுத்துட்டு இருக்கிறோம் அர்த்தம். எதிர்கொண்டு போகல, மாறா அந்த சத்தியங்களை கேட்கிறோம், ஆழமான ரகசியங்களை நாம் புரிஞ்சுக்கொள்றோம் அப்படின்னா ரைட், நல்லது, தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நீங்க இப்ப அடுத்தது ஒரு செயல் செய்யணும், எதிர்கொண்டு போகணும். அப்படி எதிர்கொண்டு போனீங்கன்னா மாத்திரம்தான் உங்களுக்குள்ள என்ன நடக்குது? மறுரூபமாகுதல் நடக்குதுன்னு அர்த்தம். நீங்க அந்த உயிர்த்தெழுவில பங்கெடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோ இந்த விஷயம் நம்ம கவனிக்கலாம். சரி, இதை நம்ம இன்னொரு உதாரணத்தை கொண்டு நம்ம விளக்கலாம். இப்போ ஒரு பட்டாம்பூச்சி எப்படி உருவாகுது அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்க, அது ஒரு சின்ன ஒரு முட்டை, அந்த முட்டையிலிருந்து ஒரு புழு வரும். அந்த புழுவுக்கும் பின்னாடி அது வரப்போற அந்த பட்டாம்பூச்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஸோ அப்படி வரக்கூடிய அந்த ஒரு புழு கொஞ்ச நாள் கழிச்சு தன்னை சுற்றி ஒரு கூடு அமைச்சிக்கும். ஸோ அந்த கூடு அமைச்சு அதுக்குள்ள இது உள்ள போய்க்கும், அப்படியே இருந்திருந்து அது வளரும், நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கும்போது குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அந்த கூட்டை உடைச்சிட்டு வெளியே வரும்போது அந்த உள்ள போன புழுவுக்கும் வெளியே வர ஜீவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை. ஸோ அது போலதான் கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அவருடைய அடிச்சோட பின்பற்றி வந்திருக்கிற நாம ஒரு ஒருத்தரும் நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு, ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு சர்க்கிள். என்ன சர்க்கிள்னா, அந்த கிறிஸ்துவனுடைய அடிச்சுவோடு பின்பற்ற போய் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவோடை பின்பற்றி நடக்கூட அந்த சர்க்கிள்குள்ள இருந்து நம்மளை பாதுகாத்து வளர்த்து கொண்டா மாத்திரம்தான் பிற்பாடு இந்த மாம்ச சரீரம் போகும், நாம என்னாவோ மறுரூபமாவோ. இதுக்குரிய மேனி கிடையாது, இந்த புதிய ஜீவனுக்கே உரிய மேனியை கூட நாம் பெற்றுக்கொள்வோம் சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். சோ அப்பதான் என்ன நமக்குள்ள நடக்கும், அதாவது என்ன நம்ம வாங்கியிருப்போம் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 15:30. இல்லைங்க, அந்த கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். பாருங்க, அப்போ இந்த ஒரு வல்லமை உள்ள செயல்பட்டு இருக்குது, ஆனா இந்த கனவீனமான இந்த பலவீனமான சரீரத்துக்குள்ள, ஆனா பிற்பாடு இந்த சரீரம் இந்த சிந்தை வாங்கி கொள்வதற்கு இந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு பிற்பாடு அந்த சிந்தையில அந்த ஜீவனுக்குரிய பூர்வத்தை அடைஞ்ச பிற்பாடு இந்த பலவீனமான சரீரம் இந்த கனவீனமான சரீரம் போயிட்டு பலம் உள்ளதாய் மகிமை உள்ளதான சரீரத்தை நம்ம வாங்கிக்கிறதுக்கு நாம தயாராகும் சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எந்த வல்லமை நடத்தும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ எந்த வல்லமை நடத்துச்சோ அதே வல்லமை. சோ இன்னும் கூட நம்ம அந்த வல்லமையை நம்ம இன்னும் பார்க்கல. சோ இதுக்கு அந்த வல்லமையோட தொடர்புடைய விஷயங்களை தான் நம்ம இன்னும் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு வசனம் வாசிங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம விளங்கிக் கொள்றதுக்கு பிரயோஜனமா இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:11. பாருங்க, இந்த ஒரு வல்லமையின் மூலமா செயல்பட்டு, அதாவது இந்த அவரை உயிர்த்து எழுப்பினருக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வல்லமை, இதுக்கு தகுதியாகிற ஒவ்வொருவருக்கும் என்ன ஒரு ஸ்லாக்கியனா, இந்த பூமியில யார் பெரியவருங்க ஸ்ரீகளில் பிறந்தவர்ல? யோவான் ஸ்நானகன். ஆனா இந்த வல்லமையை பயன்படுத்தி அந்த மேலான மகிமையுள்ள சரீரத்தை வாங்கியிருக்கிற அவங்க, இவங்களை இந்த பூமியில பிறந்த பெரியவர ஸ்ரீகளை பிறந்தவங்களே பெரியவரான யோவான் ஸ்நானகன் காட்டிலும் அவர் பெரியவரா இருப்பார். சோ அப்போ அந்த வல்லமை அவர்கிட்ட கிரியை செஞ்சிருக்கிறதுனாலதான் அவர் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு வரார், அவர் அவ்வளவு பெரியவரா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இந்த வல்லமை இதுக்கு முன்னாடி செயல்பட்டிருக்கா? மறுபடியும் ஒரு சின்ன கேள்வி, இந்த வல்லமை இதற்கு முன்பு செயல்பட்டிருக்கிறா? அவரை அந்த உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை இதற்கு முன்பா? அதாவது ஸ்திரீகள் இடத்துல பிறந்த யோவான் ஸ்நானனுக்கு முன்னாடி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது, அரசர்கள், இன்னும் ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், இவங்க மத்தியில அந்த வல்லமை செயல்பட்டிருக்கா? எவ்வளவு பேர் இன்னும் உத்தமமா நடந்திருக்காங்க, ஆனா அவங்க மத்தியில அந்த வல்லமை செயல்படல. மாறா இந்த வல்லமை இப்போ அவருடைய சரீரமாக சபையின் மத்தியில என்னைக்கு கிறிஸ்துவின் மூலமா செயல்பட ஆரம்பிச்சதோ அதற்கு பிற்பாடு இந்த சுவிசேஷ யுகத்துல மாத்திரம் தான் அந்த வல்லமை செயல்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அவங்க மத்தியில அந்த வல்லமை செயல்படுதுல. ஒருவேளை நமக்கு இப்ப தோணலாம், அவங்க நம்மள விட உத்தமமா இருந்திருக்கிறாங்களே, நம்மள விட நீதியா நடந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அவங்க அப்படிப்பட்ட நிலையில அவங்க வளர்ந்திருந்தாலும் அல்லது குணவசங்கள் காண்பித்திருந்தாலும் அதை காட்டிலும் பின்னாடி இருந்து இப்ப இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இயக்கச்சோ அதே வல்லமை சபையாய சரீரத்தை கூட இயக்கிட்டு இருக்குது. சோ அந்த வல்லமை தான் நம்மளை என்ன பண்ணா அது ஒரு நல்ல ஒரு மகிமையான ஸ்தானத்துக்கு, ஆவிக்குரிய ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போகும் சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த வல்லமை திறக்க அதாவது செயல்பட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்து மூலமா ஆரம்பிச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு ஆதாரமா ஏதாவது இருக்குதா, ஒரு அத்தாட்சி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இருக்கு, நிழல்ல இருக்கு. எங்க என்ன ஆசரிப்பு கூடாரத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன இருக்குங்க? குத்துவிளக்கு, மேஜை, இந்த பொன் குத்துவிளக்கு, சமூகத்தப்பா இருக்கு. இந்த பொன் குத்துவிளக்கு, அதாவது இந்த பொன் குத்துவிளக்க கூடிய ஒளி மகா பரிசுத்தலத்துக்குள்ள போயிருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா நிச்சயமா போற வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா முன்னாடி என்ன போட்டிருக்கு, திரை மறைக்கப்பட்டிருக்கனால அது அந்த பிரகாசம் அந்த ஒளி உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா அந்த ஒளி ஒரே ஒரு முறை உள்ள போச்சு. அது எப்ப அப்படின்னா நம்முடைய ரட்சகராய இயேசு கிறிஸ்து மரணத்தை பரிகரிக்கும் பொழுது அந்த ஒளி என்னாச்சு, தேவாலயத்தின் திரைச்சியில மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டா கிழிஞ்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அப்படி கிழிந்த பொழுது இந்த ஒரு ஒளியானது உள்ள வீசுச்சு. சோ அந்த உள்ள வீசப்பட்ட பொழுதுதான் இந்த ஜீவனுக்கான பாதை திறக்கப்படுச்சு. அது வரைக்கும் சிருஷ்டிப்புல தொடங்கி, அதாவது ஆதாமின் சிருஷ்டிப்புல தொடங்கி சுவிசேஷ யுகத்தை, அதாவது கிறிஸ்து கர்த்தராய இயேசு கிறிஸ்து மரிக்கும் வரைக்கும் அந்த ஒரு பாதை திறக்கப்படலை. என்ன அந்த ஜீவனுக்கு போகிற பாதை, அந்த வல்லமை, அந்த வல்லமை அடையக்கூடிய அந்த பாதை திறக்கப்படலன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ அந்த திரை இரண்டா கிழிஞ்ச பொழுதுதான் இந்த இந்த ஒளி எங்க போய் பட்டுச்சு, உடன்படிக்கை பெட்டியில போய் பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வசனம்.
நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆனதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அடியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார்.
பாருங்க, அவர் மரணத்தை என்னைக்கு பரிகரிச்சாரோ, மரணத்தை என்னைக்கு வாங்கிட்டாரோ, அதற்கு பிற்பாடுதான் என்னென்ன கிடைச்சிருக்குன்னா ஜீவனையும் அழியாமையும் கூட சுவிசேஷத்தினால வெளியரங்கமாக்கிருக்கான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். சோ அதுதான் அதுக்கு ஆதாரமா தான் அந்த திரைச்சியலை இரண்டா கிழிஞ்சது, அவர் மரணம் அடைஞ்ச போது. இப்ப அந்த ஒளி உள்ள போய் உடன்படிக்கை பெட்டியில படுது. அது எதை குறிக்குது அப்படின்னா அந்த ஜீவனுக்கான பாதை, எது அழியாமை ஜீவனுக்கான பாதை அப்பதான் திறக்குது, அது வரைக்கும் திறக்கணும்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம், இதுக்கு ஆதாரமாகவே எபிரேயர் 10:19.
நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார்.
பாருங்க, அவர் மாம்சத்தினுடைய திரையின் வழியா தான் இந்த ஒரு மார்க்கத்தை நமக்கு என்ன பண்ணிருக்காரு, உண்டு பண்ணிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம் நம்ம, 2 தீமோத்தேயு 1:8-9.
ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னுடைய கூட தீ அனுபவி.
பாருங்க, அந்த வல்லமை சொல்லப்பட்டிருக்கு, தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னுடைய கூட தீங்கு அனுபவி. சோ இது எல்லாமே இந்த தீங்கெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அந்த வல்லமைக்கு ஏற்றபடி. எந்த வல்லமை? அவரை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை. சோ அந்த வல்லமைக்கு ஏற்றபடி நாம என்ன செய்ய வேண்டியதா இருக்கா, தீங்கு அனுபவிக்க வேண்டியதா இருக்கா. அடுத்த வசனம் அப்படி கண்டிப்பா பண்ணுங்க சிஸ்டர்.
திரையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதி காலங்கள் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார்.
பாருங்க, இந்த கிருபை இதெல்லாமே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை தெரிஞ்சு கொண்டது மூலமா நமக்கு பெற்றிருக்கிற ஒரு சாட்சியம். அந்த சாட்சியத்தினாலதான் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்குதே ஒழிய நம்முடைய நடக்கையோ நம்முடைய குணலட்சங்களையோ பார்த்தாலும் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு வரலன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்ப நம்ம புரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம், இந்த ஜீவனுக்கான அந்த அழியாமை ஜீவனுக்கான ஒரு பாதை கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதன் மூலியமா தான் அந்த வல்லமை செயல்பட்டு இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த வல்லமை எப்படிப்பட்டது, இந்த வல்லமையை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது, இப்பதான் பாடத்தோட ஒரு முக்கியமான வசன பகுதிக்குள்ள நம்ம போறோம். இந்த வசன பகுதி நல்லா கூர்ந்து கவனிங்க. 2 பேதுரு 1:3
நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரென்று.
பாருங்க, இங்க சொல்றாரு தம்முடைய மகிமை காருண்யம் இந்த ரெண்டு நாளும் நம்மை அழைச்சிருக்கிறவருடைய அறிகிற அறிவினால ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருங்க, ஜீவன், அப்புறம் தேவபக்தி, இது ரெண்டுக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன பண்ணுதாமா தந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சோ இப்போ இந்த வல்லமையை நாம எப்படி அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு வார்த்தைகள்ல அந்த வல்லமை இருக்கு, அந்த வல்லமை செயல்பட்டு இருக்கு. எந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது, அந்த ஜீவன், நம்ம அந்த ஜீவனை வாங்கிக்கிறோம் இல்லைங்களா, எப்ப வாங்குறோம்னா ஈடு பழிய விசுவாசிச்சு அவரோடு உடன்படிக்கை பண்ணுவது மூலமா அந்த புது சிந்தை புது சித்தம் வருது இல்லைங்களா, அந்த புது ஜீவன் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த ஜீவன், அந்த ஜீவனை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்துல தேவ பக்தின்னு சொல்லி இங்க வசனங்கள் அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல என்ன வேர்டு சரியா கொடுக்கறாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது காட்லினஸ் அப்படின்னா தெய்வீக தன்மை. இந்த தெய்வீக தன்மைக்கும் வேண்டிய யாவற்றையும் கொடுக்கக்கூடிய அவருடைய திவ்ய வல்லமை. இந்த வல்லமை தான் அவர் உயிரோடு எழுப்புச்சு இல்லைங்களா, அந்த வல்லமை தான் இந்த எந்த ரெண்டையும் வாங்கி கொடுக்குது அப்படின்னா ஜீவன் கொடுக்குது, அதோட தெய்வீக தன்மையை நாம் அடைகிறதுக்கு அது நமக்கு துணை புரியதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து கூட அதே தான் அந்த வல்லமை செயல்படுச்சு. எப்படி, ஜீவன் இருந்துச்சு, அந்த ஜீவன் அவர் அதாவது மரணத்தை வாங்கினதுக்கு அவருக்கு என்ன ஜீவன் கிடைச்சதுங்க, அழியாமை ஜீவன் கிடைச்சதுங்க. அந்த ஜீவன் அதோட தெய்வீக சுபாவத்தையும் கூட அவர் அப்ப வாங்கிட்டார். அதே போல சபையும் கூட அந்த ஜீவனையும் அந்த தெய்வீக சுபாவத்தையும் வாங்கிக்கிறதுக்கு இந்த வல்லமை நம்ம அந்த வல்லமை தான் தந்திருக்கிறான்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜீவனையும் இந்த தெய்வீக தன்மையும் நமக்கு வாங்கிக்கிறதுக்கு என்னென்னலாம் விஷயங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அல்லது உதவி செய்யறாரோ அதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வல்லமை அவைகளின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்குன்னு சொல்லி நம்ம விளங்கிக் கொள்ளலாம். சரி, அப்போ இப்ப நம்ம ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். என்ன அப்படின்னா, முதல்ல ஜீவனுக்கான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் கூட ஞாபகப்படுத்துறோம், இப்போ முழு உலக ஜனங்கள் ஒரு ஜீவன் வாங்கிக்கிறாங்க. எப்போ வாங்குறாங்க அப்படிங்கும் பொழுது 1000 அரசாட்சி இல்லை, அது என்ன ஜீவன் அப்படின்னா மாம்ச பிரகாரமா சரீர பிரகாரமா ஒரு ஜீவன் வாங்கிக்கிறாங்க. அப்படி அது வந்து உயிர்ப்பித்தல் நிகழ்ச்சியின் மூலமா அதை வாங்கிட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா உயிர் தெழுதல்ங்கிற அந்த ப்ராசஸ் அந்த நிலையை நோக்கி வளர்ந்து முழுமையடையும் பொழுது அவங்களுக்கு உயிர் தெழுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா சபைக்கு அது அப்படியே மாறி இருக்குது, அதாவது ரிவர்ஸா இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்த்தோம். சரி, இப்ப நம்ம அந்த ஜீவனை பத்தி புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நமக்கு முதல்ல அந்த ரேன்சம் குறித்து அதாவது ஈடுபலியை குறித்ததான கான்செப்ட் நம்ம கொஞ்சம் முதல்ல புரிஞ்சுக்கலாம். சோ நம்ம அதை எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, நான் அதை எழுதி போடுறேன், அது அப்பதான் கொஞ்சம் விளங்கும் நான் நினைக்கிறேன், அதை காண்பிக்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்ப நீங்க நல்லா கவனிங்க, ஈடுபலி ஈடுபலியினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஈடுபலி கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூரணமா யாருக்கு கொடுத்தாரு, ஆதாமுக்கு சரி நிகர் சமானமா கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அந்த ஈடுபலி முழு மனு குலத்துக்கும் கிடைக்கும், அதனுடைய பலாபலன், அதுக்குரிய என்ன சொல்லாங்க பிரதிபலன். அவங்களும் என்ன வாங்கிக்க போறாங்க அப்படின்னா, மாம்ச பிரகாரமான ஜீவனை ஆதாம் எப்படி பூர்ணத்தை வாங்கிட்டாரோ அதே போல அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் கிடைக்கிறதுக்காகத்தான் அந்த ரேன்சம் கொடுக்கப்பட்டுச்சு, அதாவது ஈடுபலி கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். சோ இந்த ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, இது இந்த ஜீவனை வாங்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு ஈடுபலியோட நேரடியான தொடர்புல இருக்குது. நல்லா கவனிச்சிட்டீங்கன்னு புரியும், ஈடுபலியோட நேரடியான தொடர்பு யாருக்குன்னா முழு மனுக்குலத்துக்கும்.
சோ இது சபை விட்டுருங்க, ஈடுபலியோட நேரடியான தொடர்பு என்னன்னா, ஆதாமுக்கு ஈடா, ஆதாமுக்கு ஈடா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காருன்னா சரி நிகர் சமானமா கொடுத்தது மூலமா விழுந்து போன அத்தனை மனு குலமும் நாளைக்கு ஜீவனுக்குள்ள வரலாம். சோ இது நேரடியான ஈக்குவல் பிரைஸ் கொடுத்துட்டாரு, இது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஆனா சபைக்கு இதே போல ஈக்குவல் பிரைஸ் பொருந்துமா அப்படின்னா நிச்சயமா பொருந்தாரு. அவங்களுக்கு நேரடியா தொடர்பே கிடையாது, ஈடுபலியோட நேரடியான தொடர்பு இல்ல, மாறா அவங்களுக்கு நம்ம கூட பார்த்தோம் இல்லைங்களா ரிவர்ஸா நடக்குன்னு சொல்லி. என்ன ரிவர்ஸா நடக்குதுன்னா, முதல்ல எது நடக்குது, உயிர் தெழுதல் நடக்குது, பிற்பாடு உயிர் பிக்குதல் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது இங்க திருப்பு, அதாவது ரிவர்ஸா நடக்கும்போது அப்போ இவங்களுக்கு எப்படிப்பட்ட தொடர்பு இருக்குன்னா, ஒரு மறைமுகமான தொடர்பு தான் இருக்கு. எதோட அப்படிங்கும்போது ஈடுபலியோட, ரான்சம் கான்செப்டோட, சரி நிகர் சமான அந்த விலைக்கு ஓட தொடர்பு, அதுக்கு ஈக்குவல் பிரைஸுக்கு இவங்களுக்கு சபைக்கு நேரடியான தொடர்பு இல்லை. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நேரடி தொடர்பு யாருக்கு அப்படின்னா முழு மனுக்குலத்துக்கு தான், ஆனா சபைக்கு மறைமுகமா தான் இருக்கு. சரி, அப்ப அந்த மறைமுகமா, அதாவது நேரடி தொடர்பு முழு மனுக்குலம் வாங்கிக்கிறாங்க, ஈக்குவல் பிரைஸா அந்த ஜீவன், கிறிஸ்து ஒரு ஜீவன் கொடுத்தாரு ஆதாம் கீழா, அதே போல இழந்து போன எல்லா ஜீவனுக்கும் ஜீவன் வந்தாச்சு, யாருக்கும் முழு மனுக்குலத்துக்கும். ஆனா சபைக்கு அந்த ஒரு வாய்ப்பு இல்ல, நம்ம மாம்சத்துல எழுந்திருக்க போறோமா ஆவியில் எழுந்திருக்க போறோமா? சோ ஆவியில் எழுந்திருக்க போறோம் அப்படிங்கும் பொழுது இந்த ஈடுபலியினுடைய கான்செப்ட், அதனுடைய கரு, அந்த கான்செப்ட் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லுங்க, தமிழ்ல கொள்கை, ஈடுபலியினுடைய கொள்கை பாருங்க இடிக்குது. ஏன் அப்படின்னா, சரி அதாவது முழு மனு குலத்துக்கு தான் அது பொருந்தது, ஆனா சபைக்கு பொருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா மறைமுகமா பொருந்தது, அது எப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், எப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு அவருடைய ஈடுபலியின் மேல நம்பிக்கை வச்சு விசுவாசி நாம பாவ மன்னிப்பை வாங்கி அவருடைய உடன்படிக்கையின் மூலமா ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட நிலைக்குள்ள எப்ப வர்றோமோ அப்பவே அது என்ன ஆகுதுன்னா, அந்த புது சிந்தை, அந்த புதிய ஜீவன் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. யாரு கொடுக்கப்படுதுனா, இந்த முழு மனு குலத்துக்கும் எப்ப ஆயிரம் அரசாட்சிகள் கொடுக்கப்படுறது இல்லைங்களா, அந்த ஜீவன் சபை இப்பொழுதே வாங்கிக்கிறாங்க. எங்க பேப்டிஸ்ட்ல எங்க வாங்கிக்கிறாங்க, பூமியில வாங்கிக்கிறாங்க, சிந்தையில வாங்கிக்கிறாங்க பாத்தீங்களா. இதுதான் முக்கியம், இந்த மாம்ச சரீரம் தான், ஆனா சிந்தையில வாங்கிக்கிறாங்க அந்த ஜீவனை. இப்ப அந்த சிந்தையில வாங்கின அந்த ஜீவனை இவங்க என்ன பண்ணணும், அந்த எழுதல் ப்ராசஸ், அந்த உயிர் தெழுதல் நோக்கி இவங்க நகர்த்திட்டு போகணும், வளர்த்திட்டு போகணும். சோ அதுக்கு என்னென்னலாம் துணை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பின்னாடி. சோ இதுதான் ரேன்சமோட கான்செப்ட். அப்ப பாருங்க, முழு மனு குலத்துக்கும் ஈடுபலி நேரா பொருந்தது, நேரடியா பொருந்தது, ஆனா சபைக்கு மறைமுகமா தான் பொருந்தது. அப்ப சபைக்கு ஈடுபலி நேரடியா பொருந்தறது இல்லையா அப்படின்னா, நேரடியா இல்ல ஆனா மறைமுகமா பொருந்தது. அப்படி அப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஈடுபலி கான்செப்ட் வந்து இப்பவே செயல்பட ஆரம்பிக்குது. மாறா ஆயரோட அரசாட்சியில தான் யாருக்கு செயல்படுது, முழு மனு குலத்துக்கு செயல்படுது. ஆனா இப்பொழுதே சபைக்கு செயல்பட ஆரம்பிச்சிருச்சு, எப்படின்னா மறைமுகமா செயல்படுது. இப்ப அவங்க அந்த ஜீவனை வாங்கிக்கிறாங்க சிந்தையில, அவங்க வளர்த்து எடுக்கும் பொழுது இவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா, ஆவிக்குரிய மேனி, அதாவது பூரண மகிமையுள்ள மேனி யாருக்கு கொடுக்கப்படுது, சபைக்கு கொடுக்கப்படுது. அப்போ பாருங்க, இவங்க ஒவ்வொருவரும், அதாவது முழு மனுக்குலமும் ஒரு ஜீவன் வாங்கிக்கிறாங்க, பரிபூர்ண மாம்ச ஜீவன் ஆயிரோட அரசாட்சியில வாங்கி போறாங்க. அதுதான் நேரடியான தொடர்பு. ஆனா இவங்களுக்கு அந்த ஜீவன் கிடையாது, மாறா இவங்க சிந்தையிலே இப்பொழுதே வாங்கிட்டு இந்த பழைய மாம்ச சரீரத்திலேயே அந்த பூர்ணமான ஜீவனை வாங்கி வளர்க்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு ஜீவன் கொடுக்கப்படுது. அதாவது இந்த ஜீவனுக்கே உரிய சரீரம், இதுக்கு ஒரு மகிமை கொடுக்கப்படுது. அது என்னன்னா அவைக்குரிய மகிமை, அந்த ஒரு மேலான பாக்கியத்தை அவங்க வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சோ இதுதான் கான்செப்ட், இது ஈடுபலியினுடைய கான்செப்ட், ஈடுபலியினுடைய கொள்கை. சோ நம்ம இதை விளங்கிட்டோம்னா இப்ப நமக்கு அந்த வல்லமை எதெல்லாம் நமக்கு கத்ரா இயேசு கிறிஸ்து உயிரோட எழுப்பிச்சு இல்லைங்களா, அந்த வல்லமைக்கு நம்மளை வளர்த்ததுக்கு எதெல்லாம் நமக்கு துணை புரியுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், வெளிப்படுத்த விசேஷம் 2:10. பாருங்க, சபைக்கு ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதம். அவங்க என்ன பண்ணணும்னா மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும். இது என்ன ஜீவன், அழியாமை ஜீவன், மகிமையான ஜீவன், அதாவது மகிமையான ஒரு மேனி அவங்க வாங்கிக்குவாங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இந்த ஒரு பூர்ணத்தை நோக்கி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, அதாவது யாரு இந்த சபை வளர்றாங்க இல்லைங்களா. ஆனா நம்ம பார்த்தோம் சபைக்கு வந்து நேரடியா தொடர்பு இல்லை. என்ன, ஈடுபலியினுடைய கொள்கையோட சபைக்கு நேரடியா தொடர்பு இல்லை, மாறா மறைமுகமான தொடர்பு இருக்கு. சரி, இப்போ இது நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், கத்ரா இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்தாரு, ஈடுபலி கொடுக்கும் பொழுது என்ன கொடுக்கப்படும், பூர்ணமான ஜீவன். பூர்ணமான என்ன ஜீவன், மாம்ச சரீரத்தோட அந்த ஜீவன் கொடுக்கப்படும். ஆனா சபைக்கு எப்படி இந்த ஒரு மகிமையான ஜீவன் அவங்க வாங்கிக்குவாங்க, அது ஈடுபலியோட குறந்தல தான், ஆனா அவங்க தகுதியா வாங்கிக்கிறதுக்கு பாத்துறதா, அப்போ எப்படி அவங்களுக்கு கிடைக்கும், புரியுதுங்களா கேள்வி, புரியுதா? இப்ப நல்லா பாருங்க, இப்போ வந்து முழு மனு குலத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்துட்டார், பூர்ணமான ஆதாமனுடைய ஜீவனுக்கு ஈடா ஒரு ஜீவன் கொடுக்கும் பொழுது இவங்க மரணத்துக்குள்ள போய் அத்தனை பேரையும் ஜீவனுக்குள்ள கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்த பிற்பாடு இந்த ஈடுபலி கான்செப்ட், அந்த கொள்கை சரியா பொருந்தது. ஆனா சபைக்கு ஒரு ஜீவன் கொடுக்கிறாராமா, அது எப்படிப்பட்ட ஜீவன்னா அழியாமை ஜீவன். அந்த ஜீவன் எப்படி வாங்கிக்கிற தகுதி வாங்க முடியும், இங்க ஒருத்தர் சரி நிகர் சமானமா கொடுத்தனால அவங்களுக்கு அந்த ஜீவன் கிடைச்சது, யாருக்கு, முழு மனுக்குலத்துக்கும். ஆனா சபைக்கு எப்படி ஒரு அழியாமை ஜீவன் வாங்கிக்கிறது, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, எதன் அடிப்படையில் அவங்க வாங்க முடியும், இல்ல நான் கேக்குறது புரியுதுங்களா, எந்த கொள்கையின் அடிப்படையில் வாங்க முடியும், அருமையான ஒரு பதில். அதாவது அவங்களை என்ன பண்ணணும், இந்த ஒரு வாய்ப்பு அவங்க வாங்கிக்கணும். இப்ப பாருங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா தன்னுடைய சொந்த மாம்ச சரீரத்தை அவர் வாங்கின அந்த புது சிந்தையை வச்சு அவர் என்ன பண்றாரு, ஆதாமுக்கு சரி நிகர் சமானமா பலியா கொடுத்தார். இந்த விஷயம் நல்லா கவனிச்சிங்கதான் புரியும், 30 வயசு வரைக்கும் அவரு, அதாவது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவராக வாழ்ந்தாரு, 30 வயசுக்கு பிற்பாடு அவருக்குள்ள என்ன இருக்குங்க, புது சிந்தை. இந்த புது சிந்தை எதை பலியா கொடுத்தது, அவருடைய அந்த பரிபூர்ண மாம்சத்தை, பூர்ணமான அந்த ஜீவனை பலியா ஒரு ஒரு நாளும் கொடுத்து கடைசியில் அவர் எங்க நிறைவடைஞ்சார், சிலுவையில நிறைவடைஞ்சார். இப்போ அதன் மூலமா அவர் என்ன வாங்கிட்டாரு, அழியாமை வாங்கிட்டார். இந்த கொள்கை அப்படியே சபைக்கு அப்ளை பண்ணுங்க, நாமளும் கிறிஸ்துவோட உடன்படிக்கை செய்யும் போது என்ன வாங்கியிருக்கிறோம், புது சிந்தை. புது சிந்தையை வாங்கும் பொழுது நாமளும் என்ன பண்ண போறோம், அவரை போலவே அந்த புது சிந்தைக்கு கீழ்படுத்துறோம். எதை கீழ்படுத்துறோம், இந்த சரீரத்தை பலியா கொடுக்கிறோம். இப்படி பலியா கொடுக்கும் பொழுது நிச்சயமா அந்த ஒரு பூரணத்தை நோக்கி நாம் வளரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் இந்த சரீரம் முழுவதும் பலியாயிரும். எப்படி, யார போல, கிறிஸ்துவை போல. பலியாகும் பொழுது இப்ப என்ன ஆகுது, அங்க எப்படி இயேசு கிறிஸ்துக்கு மகிமையில ஒரு ஸ்தானம் கொடுத்தாரோ அதே போல யாருக்கு கூட அந்த வாய்ப்பு வருதுங்க சபைக்கு. அப்ப பாருங்க இது கூட ஒரு கான்செப்ட், என்ன இந்த ஈடுபலியினுடைய கொள்கை நேரடியாகவும் பொருந்தது. இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா சிந்தையில நடக்குது, மாறா இது கொள்கையில நேரடியா நம்ம பார்த்தோம்னா விளங்கிக் கொள்ள முடியாத மாதிரி இருக்கு. சோ இந்த ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த ரேன்சம் கான்செப்ட் நம்ம விளங்கிக்கலாம். எப்படின்னா முழு உலகத்துக்கும் ரேன்சம் கான்செப்ட் வந்து அந்த கொள்கையானது ஈடுபலிக்கு ஈடுபலி சரியா கொடுத்ததன் மூலமா மாம்ச சரீரத்தை அந்த ஜீவனை வாங்கிக்கிறாங்க முழு மனுக்குளம். ஆனா சபை இப்பொழுதே சிந்தையில அந்த ஜீவனை அந்த சித்தத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு கூட அந்த ஜீவன் வாங்கிட்டு இந்த சரீரத்தை பலியா கொடுக்க ஆரம்பிக்க முடியும். கிறிஸ்து போலவே இவங்களும் என்ன பண்றாங்க, அதே போல ஈடு பலி கொடுக்கறாங்க. பெற்றிருக்கிற அந்த ஒரு வாய்ப்பை ஈடு பலியா கொடுக்கறோம். இப்ப பாத்தீங்களா, ஈடு பலி நேரா பொருந்தது. இவங்களும் கொடுக்கறது மூலியமா தான் இவங்களுக்கு என்ன வருது, அதே போல கிறிஸ்து சுதந்திரிச்சு அதே ஜீவனை இவங்களும் சுதந்திரிச்சு கொள்றாங்க. சோ இதுதான் வந்து இந்த ஈடு பலியினுடைய கான்செப்ட் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:1.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
பாருங்க, விசுவாசம் மூலமா நம்ம என்ன ஆயிட்டோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதுனால நாம என்ன பண்ணிருக்கோம்னா, இயேசு கிறிஸ்து மூலமா சமாதானம் வாங்கியிருக்கோம். சோ முதல்ல இயேசு கிறிஸ்து முழு மனு குலத்துக்கும் ஈடுபலி கொடுத்தார். அந்த ஈடுபலியை விசுவாசிச்சு சபையா வர ஒரு ஒருத்தரும் சிந்தையில புது ஜீவனை வாங்கிட்டு நாமும் அவரை போல ஈடுபலி கொடுக்க போறோம். இப்ப ஈடுபலி கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அதே போல ஒரு ஒரு நாளும் அவர் எப்படி தன்னுடைய ஜீவியத்தை ஈடுபலியா கொடுத்தாரோ நாமளும் அதே போல ஒரு ஒரு நாளும் ஈடுபலி கொடுக்கறதன் மூலியமா தான் நாம் பூர்ணத்தை நோக்கி வளர முடியும். அந்த பூர்ண நிலை அடையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கொடுக்கறாரு, மகிமையின் சரீரத்தை கிறிஸ்து எப்படி வாங்கினாரோ, அழியாமை சுபாவத்தை எப்படி வாங்கினாரோ, அதே போலதான் சபைக்கும் அந்த ஒரு அழியாமை சுபாவம் அந்த மகிமையினுடைய சரீரம் கிடைக்கும் சொல்லி நம்ம பார்க்கும். சோ இப்போ நமக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியின் மேல அசைக்க முடியாத விசுவாசம். இந்த கான்செப்ட் எல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும், இந்த கொள்கைகள் எல்லாம் நாம் விளங்கியிருக்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு அவருடைய ஈடுபலி குறித்தான விஷயத்துல எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு மாறுபட்ட கொள்கையோ நமக்கு வரக்கு வாய்ப்பு இல்லை. அப்பதான் நாம கூட சரியான பாதையில போயிட்டு இருக்கோம்னு சொல்லி கூட நாம் உணர்ந்து கொள்ளலாம். சரி, இது முதல் பாயிண்ட். இந்த வல்லமை எந்த வகையில செயல்படுதுன்னா, ஈடுபலி வடிவில் செயல்படுது. இயேசு கிறிஸ்து ஈடுபலி எப்படி செலுத்தினாரோ அதே போல சபையும் ஈடுபலி செலுத்தும் பொழுது அந்த வல்லமை என்ன பண்ணப்பட்டிருக்குது, செயல்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப பாருங்க, இப்ப அதன் மூலியமா நம்ம என்ன ஒரு நிலைக்கு வரோம்னா, நீதிமானாக்கப்பட்ட நிலைக்கு வரோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நீதிமானாக்கப்பட்ட நிலையில இருந்து தான் நாம என்ன செய்ய முடியும், பலி செலுத்த முடியும். மாறா அபூர்ணமான பலி யார் ஏத்துக்கிறது இல்லைங்க, இதாவது எதையும் ஏத்துக்கல. ஈடுபலி விசுவாசிச்சிட்டோம் வந்துட்டோம், ஆனாலும் நீங்க அடுத்து ஒரு ஸ்டெப் வைக்கணும். என்னன்னா, ஞானஸ்தானம் மூலமா தேவனோட உடன்படிக்கை பண்ணி நீதிமான் ஆகணும். அப்படி ஆனால் மாத்திரமே தான் கிறைஸ்ட் பலி செலுத்தினது போல நீங்களும் பலி செலுத்துறதுக்கு தகுதி, இல்லைன்னா தகுதி இல்லை. சோ அப்ப இந்த ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும். முதல்ல ஈடுபலின் மேல நம்ம விசுவாசம் வைக்கணும். பிற்பாடு நாம கூட நீதிமானாக்கப்படணும். அப்படி நீதிமானாக்கப்பட்ட நிலைக்கு வந்து பலி செலுத்தும் போதுதான் அங்கீகரிக்கப்பட்ட பலியாகும், அதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கூட இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்ப இயேசு கிறிஸ்துவின் பலியை விசுவாசிச்சிட்டோம், நீதிமான ஆக்கப்பட்டுட்டோம், பலி செலுத்தருக்கும் தயாராயிட்டோம். சோ இது இருந்தாலும் நமக்கு அந்த ஜீவன் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உயிர்த்தல் வல்லமை நமக்குள்ள செயல்படுமா, செயல்படும். அதுக்கு இன்னொரு விஷயம் கூட ஒரு தேவையா இருக்கு. என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் இருந்து ஒரு அழைப்பு நமக்கு வரணும். பாருங்க, நீங்க ஒரு வசனம் வாசிங்க, எபிரேயர் புஸ்தகம் 5:4.
மீண்டும் ஆரோனை போல் தேவனால் அழைக்கப்பட்டவருடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை.
பாருங்க அன்பான சகோதரிகளே, இந்த ஒரு ஊழியம் யாரு, ஆரோனுக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஊழியத்துக்கு யார் அழைச்சாங்க, தேவனே அழைச்சார். தேவனே அழைச்சனாலதான் அந்த ஒரு ஊழியத்துக்கு அவர் செயல் தகுதியானாரு. சோ நாம கூட இந்த ஒரு பலியின் ஊழியம், பலியின் ஜீவியத்துல செய்யறதுக்கு யார் நம்மளை அழைக்கணும், இதாவது தேவனை அழைக்கணும். அப்படி அழைப்பு வந்திருந்தால் மாத்திரம்தான் நீங்க பலி செலுத்த முடியும், முதல்ல விசுவாசிக்க முடியும், நீதிமானாக்கப்பட்ட நிலைக்கு போக முடியும், அப்புறம்தான் பலி செலுத்த முடியும். அழைப்பே கிடையாது, உங்களை யாருமே கூப்பிடல அப்படிங்கும்போது நீங்க இதெல்லாம் செஞ்சு பிரயோஜனம் இல்லையே. தேவன் அழைச்சு உங்களுக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கறேன்னு ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்பு கொடுத்திருந்தாதான் நீங்க இத்தனை செஞ்சாலுமே ஒரு தகுதி, ஒரு வேல்யூ. அப்படி நீங்க அழைப்பு இல்லாம இத்தனை செஞ்சு என்ன பிரயோஜனம், நமக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப பிதாவாகிய தேவன் நமக்கு அழைப்பு இருக்கா அப்படின்னா, நிச்சயமா அழைப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இது ஆரோனை போல் அழைக்கப்படுது. நமக்கு ஏதாவது ஸ்பெஷல் அழைப்பு இருக்கா, ஏதாவது வசனம் ஞாபகம் வருதா உங்களுக்கு, என்ன வசனம் ஞாபகம் வருது? இல்ல, இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா நம்ம ஒரு வசனம் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, அவருக்கு எதிர்கொண்டு போக யார் எதிர்கொண்டு போகணும், சபை. இன்னும் சொல்ல கரெக்டா சொல்லணும், யாரு, பாத சங்கங்கள். சோ அந்த பாதங்கங்கள் போனா பாதங்களுக்கு ஸ்பெஷல் அழைப்பு இருக்கா, இருக்கு சொல்லுங்க, அந்த வசனம் ஞாபகம் வருதா? இல்ல, இல்லை இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லலாம், இன்னும் ஸ்பெஷலா சொல்லணும், வெளிப்படுத்தல் 20 சாரி 18 4 வசனம். எங்கிருந்து வருதுங்க இது? யார்கிட்டருந்தே வருது? தேவன்கிட்டருந்தே வருது. பாருங்க, இது ஒரு ஸ்பெஷல் அழைப்பு சபைக்கு. எதுன்னு இன்னும் ஸ்பெஷலா யாருக்குங்க? பாதங்கத்துக்கு. ஏன்னா அவங்கதான் இப்ப எதிர்கொண்டு போகணும். சோ ஒரு ஒரு நாளும் மறுரூபம் ஆகணும். சோ இப்ப மறுரூபம் ஆகணும்னா அவங்களுக்கு என்ன ஒரு அழைப்பு வருது? இன்னும் ஸ்பெஷல் அழைப்பு. சோ இந்த ஸ்பெஷல் அழைப்புல தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம்.
வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களை நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வரணும்.
பாருங்க, அப்ப நம்ம யாரை விட்டு வெளியே வரணும்? பாபிலோன்ல விட்டு நம்ம வெளியே வரணும். இப்ப பாருங்க, வெளியே வரும் பொழுது நமக்கு என்ன நிலை? ஒரு வாய்ப்புனா ஈடுபலி விசுவாசிக்கிற ஒரு வாய்ப்பு, அந்த ஈடுபலி விசுவாசி அவரோட உடன்படிக்கை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த உடன்படிக்கை பண்றது மூலமா நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா பலி செலுத்துற வாய்ப்பு. சோ இந்த ஸ்பெஷல் அழைப்பு யார்கிட்ட இருந்து வருது? பிதாவாய் தேவன்ட்ட இருந்து. இப்ப நமக்கு எவ்வளவு ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது பாத்தீங்களா? சோ இப்போ இதெல்லாம் நடந்து பிற்பாடு இப்போ ஆவியில ஜெனிப்பிக்கப்படுதுங்கிற ஒரு விஷயம் கூட நடக்குது. நம்ம ஞானஸ்தானம் எடுத்தும் உடனே கூட நமக்கு அந்த ஜெனிப்பிக்கப்படுது. இதெல்லாமே அந்த வல்லமை பின்னாடி இருந்து செயல்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த ஆவியினால ஜெனிப்பிக்கப்படுதல் எப்படி நடக்குதுன்னா, நமக்கு ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுதல் கிளாஸ்ல கூட நம்ம கேட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம அதை ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு எப்படின்னா, இப்போ ஜெனிப்பித்தல் அதாவது ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரு உருவாகுதல். அப்போ கரு உருவாகிறதுக்கு என்னென்ன தேவையா இருக்கும் அப்படின்னா, ஒரு முட்டை தேவையா இருக்கும், பிற்பாடு ஒரு வித்து தேவையா இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தாதான் என்ன ஆகும்? கரு உருவாகும். சோ அப்படி இருக்கும் பொழுது இது சரீர பிரகாரமா, சோ ஆவிக்குரிய பிரகாரமா இதுலயும் ஒரு ஜெனிப்பித்தல் தேவையா இருக்கு. கரு உருவாகுது. இதுக்கு என்ன தேவைன்னா முட்டை. அந்த முட்டை எதை குறிக்கணும் அப்படின்னா, நம்ம உள்ளத்துல சிந்தையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினுங்கிற ஒரு ஆசை, ஒரு ஆவல், ஒரு விருப்பம் பிறக்கணும். அப்படி பிறந்தா அது எதற்கு சமமா இருக்குன்னா ஒரு முட்டை சமமா இருக்கு. சரி, இப்ப இந்த முட்டை வந்தாச்சு, இப்ப இதுக்கு என்ன தேவையா இருக்கும்? ஒரு வித்து தேவையா இருக்கு. இந்த வித்து இணைஞ்சாதான் என்ன ஆகும்? கரு உருவாகும். அப்ப இந்த வித்து எதை குறிக்குதுன்னா, ஒரு வசனம் வாசிங்க, 1 பேதுரு 1:23. அழியாத வித்து, மாம்ச பிரகாரமான ஒரு வித்து சரீரம், அதாவது அந்த கரு உருவாக்க தேவையா இருக்கும். ஆனா அது என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த தேவ வசனமாகி அழிவில்லாத வித்து இந்த விருப்பமாகி இந்த முட்டையோட இணையும் பொழுது ஒரு கரு உருவாகுது. அந்த கரு என்னன்னா புது சிந்தை, புது சிருஷ்டி. இந்த சிந்தை ஒரு புது சிருஷ்டி உருவாகும் பிற்பாடு அது என்ன ஆகுதுன்னா வளர ஆரம்பிக்கும். இந்த வளர்றதுக்கு என்னென்ன தேவை இருக்கும்? ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தேவையா இருக்கு, அது தேவையான ஆதாரங்கள் தேவையா இருக்கு. சோ இதெல்லாம் இருந்தாதான் அது என்ன ஆகும்? அந்த கருவானது வளரும். அதே போல இந்த புது சிந்தையாகிய புது சித்தம் நமக்குள்ள உருவாகி தெய்வ வசனமாகிய அந்த வித்தோட இணைஞ்சு கருவா உருவாகி வளரும் பொழுது இது ஒரு ஒரு நாள் வளர்றதுக்கு அருமையான ஒரு சூழல் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னா பாருங்க, அது வளரக்கு என்ன தேவையோ அதுக்கு தேவையான ஒரு இப்ப சரீர பிரகாரமா ஒரு கரு உருவா இருக்கு. அந்த தாயோட என்ன இருக்குன்னா அதனுடைய தொப்புள் கொடி ஒரு இணைப்பா இருக்கிறது மூலமா என்ன ஆகுதுன்னா அதுக்கு தேவையான ஆகாரங்கள் அந்த கரு வளர்க்கு போகிறது போல, ஆவிக்குரிய விதத்துல விசுவாசங்கிற அந்த தொப்புள் கொடி தான் இந்த கரு வளர்வதற்கு ஒரு ஆதாரமா இருக்குன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சோ அப்போதான் என்ன ஆகுதுனா இந்த கருவானது வளரும். மேலும் இந்த கரு வளர்றதுக்கு தேவனுடைய வார்த்தைகள் அதிகமா என்ன ஆகணும்? கொடுக்கப்படணும், போஷிக்கப்படணும். அப்படி போஷிக்கப்பட்டாதான் இந்த கருவானது வளரும் சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இது வளர்றதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் தேவைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த பாதுகாப்பான இடத்துக்கு இது சரீர பிரகாரமா, ஆவிக்குறி பிரகாரமா பாதுகாப்பு இதுக்கு என்ன? புது விருப்பம் இருந்துச்சு, தேவன் வசனம் வார்த்தை கொடுத்தாரு, அது வளர தேவையான ஆகாரத்தை விசுவாசம் மூலம் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். இது பாதுகாப்பு எது இந்த புது சித்தத்துக்கு புது சிந்தைக்கு அப்படின்னா, ஒரு வசனம் வாசிச்சலாம், சங்கீதம் 34:7. பாருங்க, இந்த பாதுகாப்பு எதுனா கர்த்தருடைய தூதர்கள் பாதுகாப்பா இருக்காங்க, தேவனுடைய வல்லமை பாதுகாப்பா இருக்கு. சோ அப்ப என்ன பண்றதுனா இந்த ஒரு பாதுகாப்பு நமக்கு எப்போதும் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருந்து அவங்க எல்லாம் செயல்படுத்தி வராங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சோ இது இதன் மூலியமா தான் இந்த ஜீவன் இந்த புது சிந்தை சிந்தையில வாங்கியிருக்கிற, அதாவது இந்த பழைய மாம்சத்தினாலும் சிந்தையில என்ன வாங்கிருக்கோம்? அந்த புது சித்தத்தை வாங்கிருக்கோம் இல்லைங்களா. அந்த புது சித்தம் வளர ஆரம்பிக்கும்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் வாங்கி இந்த வளர்ச்சி எல்லாம் வளர்றதுக்கு இன்னும் ஒரு ஆதாரமா
என்ன தேவையா இருக்கு அப்படின்னா அவருடைய வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்கள் இருந்தால் மாத்திரமே தான் நாம என்ன நிலைக்கு போவோம்னா, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா ஜீவன் வளர்றதுக்கும் அந்த ஜீவன் ஒரு ஒரு நாளும் காக்கப்படுவதற்குரிய விஷயத்தை பத்தி பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா, 2 பேதுரு 1:9 இல்ல, ஜீவனுக்கும் தெய்வீக தன்மைக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை வழங்குவீங்க. அப்ப அந்த திவ்ய வல்லமை என்ன அப்படின்னா, இந்த ஜீவன் வளர்றதுக்கும் அந்த தெய்வீக தன்மை வளர்றதுக்கு வேண்டியதான் அந்த வல்லமை வளர கொடுக்குது அப்படிங்கும் பொழுது, இப்ப இந்த ஜீவனை பத்தி தான் பார்த்திருக்கோம், அதுக்கு தேவை ஈடுபலி, அதன் மூலியமா அவரோட ஒப்புரவாக்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட நிலைக்கு வர்றோம், பலி செலுத்துறதுக்கு தயாராகிறோம், தேவையிட்டிருந்து கூட அழைப்பு வருது. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, நமக்குள்ள அந்த ஜெனிப்பிக்கப்படுவது நடைபெற்று அந்த கரு உருவாகி வளருது. இதெல்லாம் அந்த ஜீவன் நிலையை மட்டும்தான் குறிக்குது. இப்ப தெய்வீக சுபாவத்துக்கு நாம் வளரணும் அப்படிங்கும் பொழுது இது வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட், அதாவது குணாதிசயங்கள் நமக்குள்ள வளர்றதை குறிக்குது. இதுக்கு என்னென்னலாம் தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் நம்ம பார்த்துடலாம். பாருங்க, அதுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா அவருடைய வாக்கு தத்தங்கள். அதுலயே 4 வசனம் வாசிங்க சிஸ்டர். பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிற கேடுகள் இதுல எல்லாத்துக்கும் நாம் தப்பிச்சு அந்த திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்கு பெறறதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறாருங்க, மகா மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள். சரி, இப்ப இதெல்லாம் வாங்கி இந்த ஒரு ஜீவனை வாங்கின பிற்பாடு இந்த குணலட்சங்களை வளர்த்ததுக்கு இந்த வாக்கு தத்தங்களை நாம் பிடிக்கணும் அப்படின்னா, நிச்சயமா ஒரு சபையா போகக்கூடிய ஒரு ஒருத்தரும் அப்படி போகக்கூடிய ஒருவர் நிச்சயமா இந்த வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்குவார். இன்னும் சொல்ல போனா அந்த வாக்கு தத்தங்களை தன் மனசுலயே வச்சிருப்பார், அந்த வாக்கு தத்தங்களோட அவர் பயிற்சி எடுத்துட்டு இருப்பார். ஏன் அப்படின்னா அது ஒரு நாளும் மறக்கக்கூடாது, அது சிந்தையிலேயே இருக்கணும். ஏன், நான் சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலையில அந்த வாக்கு தத்தம் நம்மளை தேற்றும், நான் கஷ்டமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த வாக்கு தத்தங்கள் நம்மளை காப்பாற்றும். சில நேரங்களில் நமக்கு தேவனே சில நேரம் பதில் அளிக்காத மாதிரி கூட தோணும், ஆனா அப்ப கூட தேவன் பின்னாடி இருந்து அமைதியா நம்மளை பார்த்துட்டு இருப்பாரு. அதை கூட யார் சொல்லிக் கொடுப்பானா, அவருடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். சோ அந்த வாக்கு தத்தங்கள் சபையா போற ஒரு ஒருத்தரும் பிடிச்சுக்குவாங்க. அந்த அந்த வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்த வாக்கு தத்தமா மாத்திரம் எடுத்துக்க மாட்டாங்க, மாறா அது தங்களுக்கே உரியதுன்னு சொல்லி உரித்தாக்கி கொள்வாங்க. இந்த வாக்கு தத்தம் எனக்கே உரியது, இந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிக்க போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க பிடிச்சுக்கணும். சோ அது அவங்க வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி பிடித்துக் கொள்ளும் போதுதான் அந்த தெய்வீக தன்மையை நோக்கி அவங்க வளர்வதற்கு ஒரு ஆதாரமா இருக்கும். சோ அப்ப அதுலயே 5 வசனம் வாசிங்க சிஸ்டர்.
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தையும்
பாருங்க. அப்ப இதுல சொல்றாரு விசுவாசம். அப்போ இந்த வாக்கு தத்தம் மூலமா நமக்கு என்ன பெருகும் அப்படிங்கும் பொழுது விசுவாசம் பெருகும். அப்ப அந்த விசுவாசம் மூலமா நம்ம என்ன செய்வோம்னா தேவன்ட்ட இன்னும் கிட்டி சேருவோம். சோ அவருடைய வழிகள் நடக்கிறதுக்கு இதெல்லாம் பின்னாடி இந்த வல்லமையானது இந்தந்த வழிகளில் நமக்கு செயல்படுது. ஈடுபலி மூலமா செயல்படுது, நீதிமானாக்கப்பட்ட நிலையில செயல்படுது, பலி செலுத்துறதுல செயல்படுது, இன்னும் விசேஷமா சொல்ல போனா தேவன்ட்ட அந்த அழைப்பின் மூலமா செயல்படுது, நீங்க ஆவியினால ஜெனிப்பிக்கப்பட்டு வளருவதன் மூலமா செயல்படுது, இன்னும் விசேஷமா வாக்கு தத்தங்கள் இருந்து அது செயல்படுதுன்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னும் ஒரு ஆழமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வாக்கு தத்தங்கள் வந்து அதை நாம் பயன்படுத்தும் பொழுதும் அடுத்தது ஒரு விஷயம் இருக்கு, பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியை கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவங்களா இருக்கும். இந்த பரிசுத்த ஆவி இருந்தால் மாத்திரம் தான் நாம் இன்னும் தொடர்ந்து முன்னேறது கூட அது நமக்கு உபயோகமா இருக்கும். சோ பரிசுத்த ஆவியை எத்தனை வழிகள் நாம் பெற்றுக்கொள்ளலாம், ஒரு சின்ன கேள்வி, பரிசுத்த ஆவியை நாம் எத்தனை வழிகள் பெற்றுக்கொள்ளலாம், தெரிஞ்ச ஏதோ ஆன்சர் சொல்லுங்க. சத்தியத்தை கேட்கறனால பெற்றுக்கொள்ளலாமா, தியானிப்பதனால பெற்றுக்கொள்ளலாமா, அதாவது நீங்க சொல்ற பதில் ஷார்ப்பா இருக்கணும், ஷார்ட்டா இருக்கணும், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ரொம்ப பிரயோஜனம் இருக்கும். சோ முதல்ல ஜெபத்தின் மூலமா பெற்றுக்கொள்ளலாம், அப்புறம் தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசிச்சு அதுல நீங்க பயிற்சி எடுக்கணும். சோ அப்படி இருந்தாதான், அப்போ ரெண்டே வார்த்தைன்னு சொல்லணும்னா பிரேயர் அண்ட் ஸ்டடி, இந்த ரெண்டின் மூலமா தான் நீங்க என்ன பண்ண முடியும், பரிசுத்தாவியை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சோ அப்படி நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள மூலம் பொழுதுதான் உங்களுக்கு எந்த காரியங்களை செய்யணும், எந்த காரியங்களை செய்யக்கூடாது, எந்த காரியங்களை எப்படி நடந்து கொள்ளணும், இதெல்லாமே பரிசுத்தாவியனா நமக்கு என்ன செய்யணும், பரிசுத்தாவியை நமக்கு என்ன பண்ணும், கற்றுக் கொடுக்கும். சோ இப்ப நம்ம அதன் வழியில நாம் நடக்கிற கூட இது பிரயோஜனமானதா இருக்கும். இது மாத்திரம் இல்ல, அவருடைய வேத வாக்கிய வசனங்களை நாம் ஆழமா பிடிச்சுக்கொள்ளணும். இது மாத்திரம் கிடையாது, இன்னும் சொல்ல போனா அதை நம்மளுடைய சிந்தையிலேயே வேத வசனங்களை நம்ம எப்போதும் வச்சிருக்கணும், வேத வசனங்களை வந்து மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கணும், அப்பொழுதுதான் அது நமக்கு ஆபத்தான நேரங்களும் நமக்கு அது கை கொடுக்கும் சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இது 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 மாத்திரம் கிடையாது, உபதேசங்கள்ல இருந்து கூட அந்த வல்லமை வெளிப்படுது. என்ன அது, அதுக்கு என்ன ஒரு ஆதாரமா ஒரு வசனம் வாசிங்க, 1 தீமோத்தேயு 6:3.
ஒருவன் நம்முடைய
பாருங்க, அப்போ தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்கள், ஆரோக்கியமான வசனங்கள், இதெல்லாம் இருந்தா தான் அந்த ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற தேவனுடைய வல்லமை நம்மள இருந்து செயல்படும் சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ பாருங்க, பரிசுத்த ஆவி நமக்கு தேவையா இருக்கு, தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு தேவையா இருக்கு, மாத்திரம் கிடையாது இந்த ஆரோக்கியமான உபதேசங்கள் கூட நமக்கு தேவையா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இதோட இன்னொரு ஆழமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உபத்திரவங்கள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், இது எல்லாம் கம்பல்சரி நமக்கு வேணும். இதெல்லாம் பாசிட்டிவ் பாயிண்ட், இதுவரை சொன்னதெல்லாம். இப்ப நம்ம ஒரு பாயிண்ட் சொல்றோம் நெகட்டிவ், என்ன அப்படின்னா உபத்திரவம், கஷ்டம். இது இல்லைன்னா இத்தனை பாயிண்ட் வாங்கியிருந்தாலும் இது இதை நம்ம வாங்கிக்கலைன்னா நம்ம ரெடி ஆகலன்னு அர்த்தம். ஏன்னா அந்த சூழ்நிலை நமக்கு அனுமதிக்கலைன்னா நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுவோம்னு தெரியாது. ஏன்னா உலக ஜனங்கள் நாளைக்கு நியாயம் தீர்க்க போறோம்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வாங்கியிருக்கணும், கஷ்டத்தை வாங்கியிருக்கணும், அவங்கள போல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம வாங்கியிருந்தால் மாத்திரமே தான் நமக்கு என்ன இருக்குன்னா அந்த ஒரு பின்புலமா இருந்து தேவனுடைய வல்லமை, அவர் எழுப்பின அந்த வல்லமை செயல்பட்டு இருக்குன்னு கூட நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். சோ அப்ப நமக்கு ஒரு ஒரு கஷ்டமும் ஒரு பொக்கிஷம், நல்லா ஞாபகம், ஒரு ஒரு கஷ்டமும் ஒரு பொக்கிஷம். ஏன் அப்படின்னா இந்த கஷ்டம் நாளைக்கு 1000 வருஷம் இருக்க போதா, இல்ல. சோ இந்த பீரியட்ல சுவிசேஷ காலத்தோட முடிய போகுது இந்த ஒரு பொக்கிஷ வாய்ப்பு, இந்த கஷ்டங்கள். இந்த கஷ்டங்களை நாம இப்ப வாங்கிக்கல, இத நாம மனசு கஷ்டப்பட்டுட்டு தேவன்ட்ட போய் ப்ரேயர் பண்ணி எப்படியாவது எடுத்து போட்டுருங்கன்னு சொல்லி நம்ம கேட்க கூடாது. இது தேவனுடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி, ஆமா, அந்த கஷ்டத்துல தேவன் நமக்கு என்ன பாடம் கொடுத்துருக்கான்னு சொல்லி நம்ம உணர்ந்து பார்த்து நம்ம பிரேயர்ல தேவன்ட்ட நன்றி சொல்ல வேண்டியவங்களா இருக்கும். நம்ம ஒரு நல்ல பொருளோ நமக்கு தேவையானதோ கிடைச்சிட்டா நம்ம எவ்வளவு சந்தோஷமா தேங்க்ஸ் சொல்றோமோ, அதே போல கஷ்டம் வந்தா கூட நம்ம தேங்க்ஸ் சொல்றதுக்கு நம்ம பழகணும். அப்படி பழகினா மாத்திரமே தான் நாம இந்த யுகத்திலேயே, இந்த அதாவது இந்த சுவிசேஷ யுகத்திலேயே நாம தயாராகிட்டு இருக்கோம், அந்த வல்லமை நமக்குள்ள செயல்பட்டு இருக்குன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். பாருங்க, சோ இப்போ நம்ம இன்னும் கூட ஒரு விஷயம் பாசிக்கலாம்.
1 Corinthians 1:24
இந்த ஒரு பாடுகள், இந்த உபத்திரவங்கள் எல்லாத்தையும் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னன்னா அவருடைய சரீரமாக சபைக்காக நம்ம மாம்சத்தில் நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வசனங்களை எல்லாம் நம்ம உறுதியா பற்றி கொண்டோம்னா நம்ம ஜெயம் பெறுகிறவர்களா இருப்போம் சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். சோ இதுல எல்லாமே அவருடைய வல்லமை செயல்பட்டு இருக்குது, அவரை உயிரோடு எழுப்பின அந்த வல்லமை. சரி, இது மாத்திரம் கிடையாது, இந்த வல்லமை மத்தியில சோர்ந்து நம்ம என்னதான் நம்ம பேசினாலும் அல்லது என்னதான் பகிர்ந்து கொண்டாலும் இதை நீங்க அந்த சூழ்நிலை இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்க அதுக்குள்ள போய் அனுபவிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும், உண்மைதான். சோ அந்த மாதிரி சோர்ந்து போயிட்டு கூட நம்ம ரொம்ப டயர்டானா கூட அந்த இடத்துல நமக்காக ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார். யார் அப்படின்னா நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுறார். நம்ம பாவத்தில் விழுந்துட்டால் கூட அல்லது பலவீனப்பட்டுட்டா கூட, வேணாம் இவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, இல்ல இவர் இன்னும் கொஞ்சம் பலன் கொடுங்க, இல்லைங்க இன்னும் இந்த மாதிரி சூழ்நிலை அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சோ நமக்காக யார் பரிந்து பேசிட்டு இருக்கிறா, கத்ரா இயேசு கிறிஸ்து, அவருடைய பரிந்து பேசுதல் கூட ஒரு வல்லமை. சோ அந்த வல்லமை கூட செயல்படும் சொல்லி நீங்க பார்க்கிறோம். பாருங்க, அதுக்கு ஆதாரம் ஒரு வசனம், 1 Corinthians 2:1. பாருங்க, அப்போ பிதாவானத்துல யார் நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்குன்னா கத்தராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுறான்னு சொல்லி பாருங்க. சோ இதோட கடைசியா ஒரு ஒரு விஷயம் கூட நம்ம பார்த்து முடிக்கலாம். என்ன அப்படின்னா இதெல்லாம் செயல்படுது, இந்த வல்லமை எந்தெந்த வழிகள்லனா அவருடைய ஈடுபலியின் மூலமா, நீதிமானாக்கப்பட்ட நிலை, பலி செலுத்துற நிலை, இதுல எல்லாத்திலையும் இருந்து நமக்கு செயல்பட்டு இருக்குது. ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலை, பரிசுத்த ஆவியை நம்ம வாங்கிக்கிறது, வேத வசனங்களை நாம் பிடிச்சு கொள்றது, வாக்கு தத்தங்களை நமக்குனே சுதந்திரமாக்கி கொள்றது, இன்னும் பாடுகள், அவர் நமக்காக பரிந்து பேசுறார், இதோட கடைசியா ஜெபம். சோ ஒரு ஒரு புது சிருஷ்டிக்கும் கம்பல்சரி இது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஜெபம். ஏன் அப்படின்னா ஜெபம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா நம்மளுடைய ரோல் மாடல் யாருன்னா கத்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நம்மளுடைய சகோதரர் கூட ஒரு டைம் சப்ஜெக்ட் எடுக்கும்போது சொன்னாங்க, நம்ம ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எத்தனை டைம் வந்து ஆல் நைட் ப்ரேயர் பண்ணிருப்பாருங்க, ஞாபகம் இருக்கா, சொல்ல முடியுதா எத்தனை டைம் ஆல் நைட் ப்ரேயர் பண்ணிருப்பாரு? இன்னைக்கெல்லாம் நிறைய பெண்டிகாஸ்ட் சபைகள்லயும் பாபிலோன்ல நடத்துறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து எத்தனை டைம் ஆல் நைட் ப்ரேயர் பண்ணிருப்பாரு? நமக்கு கணக்கு தெரியல, பட் ஆனா அதிக டைம் நிச்சயமா இருக்கும், நம்ம நிறைய டைம் பார்க்கிறோம்.
நாலு சுவிசேஷங்களை பாருங்க. சீசர்களை தேர்ந்தெடுக்க போறக்கு முன்னாடி என்ன பண்றாரு, முழு இரவு இருந்து ஜெபம் பண்ணி அந்த 12 பேர் செலக்ட் பண்றதுக்காக தேவன்ட்ட ஒரு முழு நைட் ப்ரேயர் பண்றாரு. சோ நம்முடைய தலைக்கே ஒரு ஆல் நைட் ப்ரேயர் தேவைப்படுதுன்னா நம்முடைய சரீரமாய சபைக்கு எத்தனை ஆல் நைட் ப்ரேயர் தேவைப்படும். இந்த ஒரு பாயிண்ட்லாம் கூட நம்மளுக்கு ரொம்ப புத்துணர்ச்சி ஆகுது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியவங்களாக்னா, நம்ம கூட ஜபத்துல தேவனோட தரித்திருக்க வேண்டியவங்களா கூட நம்ம இருக்கிறோம். சோ இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவருடைய வல்லமையானது செயல்படுது. சோ அப்படிப்பட்ட செயல்படுற அந்த வல்லமை தான் நம்மளை எதுக்கு எழுப்ப போகிறது, ஜீவனுக்கு எழுப்ப போகிறது. சோ அந்த அந்த இந்த விஷயங்கள்ல அந்த 12 விஷயங்கள் நான் அதை கூட மறுபடியும் நான் அந்த வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணிடுறேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கிறிஸ்துவனுடைய ஈடுபடையிலிருந்து செயல்படுது, நீதிமானாக்கப்பட்ட நிலையின் மூலமா செயல்படுது. சோ பரம அழைப்பு தேவன்ட்டு வந்ததன் மூலியமா கூட அந்த வல்லமை செயல்படுது. சோ அப்படி வரும் பொழுது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுறோம், அப்படி ஜெனிப்பிக்கப்படும் பொழுதும் அந்த வல்லமை செயல்படுது. இதோட நமக்காக யார் செய்யற பாதுகாப்புக்கு இருக்கான அந்த தூதர்கள் அவங்க மூலியமா கூட அந்த வல்லமை செயல்பட்டு இருக்கு. இதையெல்லாம் ஜீவனை காக்குறதுக்கான வல்லமை. இப்ப தெய்வீக சுபாவத்துக்கு நீங்க போகணும்னா இன்னொரு 7 நிலை என்ன அப்படிங்கும் பொழுது, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அதை நாம் பிடிச்சு கொள்ளும் பொழுதுதான் நாம தெய்வீக சாயலை அடைய முடியும். மேலும் பரிசுத்தாவி நமக்கு அதிகமா தேவைப்படும், அப்படி இருந்தாலும் தான் நம் தெய்வீக சுவாயில அடைய முடியும். அதோட தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய உபதேசங்கள், அதுதான பொக்கிஷமா இருக்கக்கூடிய அவருடைய அவற்றை நாம் பெற்றிருக்கிறதான பாடு கஷ்டம் உபத்திரங்கள் இது எல்லாமும் தேவையா இருக்கு. இதோட நமக்காக அவர் யார் பரிந்து பேசுனா பத்திரா இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். இதோட நம்முடைய ஜபமும் கூட தேவையா இருக்கு. சோ இத்தனை வகைகளில் ஜீவனை வாங்கி தேவனுடைய குணலட்சங்களை நோக்கி நாம் வளரும் பொழுது அப்பதான் இந்த ஈடுபடுமுடைய கான்செப்டும் நம்ம மத்தியில நிறைவேறும். நாம கூட முதல்ல நம்ம ஒரு வாசம் ஒரு வாசகம் வாசிச்சோம் இல்லைங்களா, நான் என்னுடைய உயிர் தெழுதலில் பங்கெடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு கூட இப்பதான் நாம சொல்ல முடியும், சரியா சொல்ல முடியும். சோ இதெல்லாம் நமக்குள்ள செயல்படணும். அப்படிலாம் செயல்பட்டால் மாத்திரமே தான் நான் சொல்ல முடியும் என்னுடைய உயிர் தெழுதலில் பங்கெடுக்கிறேன். அப்ப நீங்களும் சொல்லுவீங்க உங்களுடைய உயிர் தெழுதலில் ஒவ்வொருவரும் பங்கெடுக்கிறேன்னு சொல்லி. சோ இந்த ஒரு வாய்ப்பு கூட தேவன் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள கிருபை செஞ்சிருக்காரு. சோ தேவன் தாமே உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பார்கள்.